கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரண்ணாம் அவர்களால் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி 1965ஆம் வருஷம் லைஃப் கூடாரம் ஷிவபோர்ட் லூசியானா அமெரிக்காவில் ஆன் தி விங்ஸ் ஆஃப் எ ஸ்னோ ஒயிட் டவ், பனி வெண்புறா சிறகுகள் மேல் என்ற தலைப்பில் உண்டான செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். நாம் தலைவணங்குவோம். அன்புள்ள கர்த்தாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்த வாக்குத்தத்தத்துக்காக இன்றிரவு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அங்கு ஒரு மகத்தான சந்திப்பில் நாங்கள் சந்திப்போம். அங்கு மகிழ்ச்சிக்கும் பாடல்களுக்கும் முடிவே இராது. வர இருக்கும் முடிவற்ற காலங்கள் முழுவதும் நாங்கள் உண்மை துதித்துக் கொண்டே இருப்போம். இன்றிரவு இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வதிக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். இந்த கூடாரத்தையும் இதன் பணியாளர்களையும் போதகர்களையும் உடன் ஊழியர்களையும் உடன் போதகர்களையும் எல்லோரையும் ஆசீர்வதிக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, இந்த கூட்டத்தில் பங்கு கொள்வதற்கென அநேக மைல்கள் தொலைவிலிருந்து இங்கு வந்துள்ள இவர்களை ஆசீர்வதிக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் வீடு திரும்ப பயணப்படும் போது உமது இரக்கத்தின் கரத்தை அவர்கள் மேல் வைப்பீராக. கர்த்தாவே, இதை அருளும். உமை ஆராதிப்பதற்கென தேவனுடைய வீடு என்று அழைக்கப்படும் இடத்தில் நாங்கள் இன்னும் அநேக முறை கூடும்படி அருள் புரியும். தொலைபேசியின் மூலம் இன்று இணைக்கப்பட்டுள்ளவர்களை ஆசீர்வதிப்பீராக. ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு நபரும் இன்றிரவு தங்கள் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டு கொள்ளும்படி அருள் புரியும். வியாதியஸ்தரையும் அவதிப்படுகிறவர்கள் அனைவரையும் சுகப்படுத்தும். பிதாவே, உமது ஊழியன் ஊழியத்திற்கென ஆஜராகி இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றிரவு இங்குள்ளதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. புறாவின் சிறகுகள் மேல் என்னும் பாடலின் கடைசி பாகத்தை சகோதரன் எர்னி பாடிக்கொண்டிருந்த போது நான் உள்ளே நுழைந்தேன். அது அழகான கவிதை என்பது நிச்சயம். அது நேரத்துக்கு ஏற்றது என நான் அறிவேன். எனவே இப்பொழுது நாம் மிக நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். தேசத்தின் மற்ற பாகங்களில் இருந்தும் இங்கு இணைக்கப்பட்டுள்ளவர்களே, இன்றிரவு இக்கட்டிடத்தில் மிக நெருக்கமாக கூடியுள்ள ஜனங்களின் முகங்களில் உள்ள எதிர்நோக்குதலை காண நீங்கள் இங்கு இருந்தால் நலமாயிருந்திருக்கும். அவர்களுக்கு அற்புதமான நேரம் உண்டாயிருக்கிறது. நாங்கள் சகோதரி ஜாக்மூர், சகோதரன் ஜாக்மூர், சகோதரன் நோயல், சகோதரன் போட்லியர், சகோதரன் பிரவுன், இங்குள்ள கூட்டாளிகள், கூடாரத்தில் உள்ள அனைவர்களும் மற்றும் இங்கு பணிபுரிகின்ற அனைவருக்கும் நாங்கள் இங்கு வரும்படி எங்களுக்கு அழைப்பு விடுத்ததற்காக எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இது ஏதோ எதேச்சையாக இணைந்தது என்று சொல்ல முடியாது. தேவனுடைய கரம் அதை வாய்க்கச் செய்தது. இது நிகழ்வதை குறித்து சில நாட்களுக்கு முன்பு இங்குள்ள ஒரு சகோதரன் ஒரு சொப்பனம் கண்டார். நான் இந்திய காலணிகளையும் வெள்ளை கால் சட்டையும் அணிந்து நின்று கொண்டிருந்தேன் என்று அவர் கூறினார். நான் இங்குள்ள கூட்டத்தை ஒழுங்கு செய்ய சகோதரன் ஜாக்கை கொலராடோவில் கார்சனில் சந்தித்த போது அதே விதமாக இந்திய காலணிகளையும் வெள்ளை கால் சட்டையும் அணிந்திருந்தேன். இந்திய காலணிகளையும் லெவிக்கால் சட்டையையும் அணிந்திருந்தேன். சகோதரர்களையோ, நீங்கள் கேட்டுக் கொண்டிருந்தால் உங்களையும் சில நிமிடங்களில் சந்திக்கப் போகிறேன். அப்பொழுதுதான் அந்த இடத்தில் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்ய வேண்டும் என்ற முடிவு ஏற்படுத்தப்பட்டது. இது ஞாயிறு. உங்களில் அநேகர் வீடு திரும்புவதற்கென இன்றிரவு முழுவதும் காரோட்டி செல்ல வேண்டும் என்று நான் அறிவேன். சிலர் காலை வரைக்கும் காரோட்டி செல்ல வேண்டியிருக்கும். எனக்கு 2 நாட்கள் காரோட்டம் வேண்டும். எனவே உங்களை நீண்ட நேரம் பிடித்து வைத்திருக்கப் போவதில்லை. இதை நான் பழைய காலத்து இரவாக மாற்ற முயல்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு சகோதரன் பிரவுன், சகோதரன் ஜாக் மற்றும் நாம் அனைவரும் எவ்வாறு வேதத்தினர்களுக்காக ஜெபிப்பது வழக்கமோ அதே விதமாக, அன்றைக்கு நாம் செய்த அதே விதமாக இன்றிரவும் நாம் வேதத்தினர்களுக்காக ஜெபிப்போம். பின்னால் உள்ளவர்கள், நான் பேசுவதை கேட்க முடிகிறதா? என் தொண்டை கரகரப்பாய் இருப்பதால் நான் ஒலிபெருக்கியை தாழ்த்திக் கொண்டிருக்கிறேன். எனவே இந்த ஒரு சிறு சம்பவம் நிகழ்ந்தது. சற்று முன்பு அவர்கள் என்னிடம் இதை கூறினர். ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வந்த ஒரு சகோதரன், அவர் ஒரு கால் இன்றிரவு இக்கூட்டத்துக்கு வந்திருக்க கூடும். செய்தியை கேட்பதற்கென ஸ்ரீவ போர்ட்டுக்கு வந்திருந்தாராம். அவர் வழி தவறி போய் அவர் எங்கிருக்கிறார் என்று அறியாமல் கீழ்பட்டணத்துக்கு சென்றார். அங்கு ஜனங்கள் கூறியிருப்பதை அவர் கண்டு இங்குதான் வில்லி பிரன்ஹாம் பிரசங்கம் செய்ய போகிறாரா என்று கேட்டாராம். அங்கிருந்த ஒருவர், இல்லை, இங்கு சகோதரன் வில்லி கிரஹாம் படக்காட்சியின் மூலம் பிரசங்கம் செய்ய போகிறார் என்றாராம். உடனே அவர், என்னை மன்னிக்கவும், நான் தவறான இடத்துக்கு வந்துவிட்டேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு வந்துவிட்டார். அவர் வந்து கொண்டிருந்த போது, கர்த்தாவே, இப்போது நான் எங்கே போக வேண்டும் என்று கூறி ஒரு பெரிய தெருவழியாக நடந்து கொண்டு வந்தாராம். அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. அந்த கோடியில் ஒரு பெரிய ஆலயம் உள்ளது, டெக்சாஸ் தெருவில். அந்த ஆலயத்தின் மேல் ஒரு பெரிய வெள்ளை சிலுவை வைக்கப்பட்டுள்ளது. கர்த்தர் அவரிடம் நடந்து கொண்டே இரு என்றாராம். அவர் அங்கு அடைந்த போது அவர் இங்குதான் அந்த கூட்டம் நடைபெற வேண்டும், இங்கு நிறைய கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன என்று எண்ணினாராம். அப்பொழுது மணப்பெண்ணும் மணமகனும் ஆலயத்திலிருந்து வெளியே வருவதை அவர் கண்டார். அந்த திருமணம் நேற்றிரவு நடந்தது. நானும் கூட அவர்களோடு வெளிவருவதை கண்டேன். கர்த்தர் அவரிடம், அதுதான் இது, நீ ஸ்தாபனை சுற்றி வெளியே வந்து மணவாளுடன் செல்ல மணவாட்டியாய் பிரவேசித்து விட்டாய் என்றாராம். பாருங்கள், பாருங்கள், நான் தெருவழியாக வந்து கொண்டிருந்த போது அதன் பக்கத்தில் வர எவ்வாறு சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்த செலவின் மேல் தொங்கிக் கொண்டிருப்பதை போன்று காணப்படுகின்றன என்று என் மனைவியிடம் குறிப்பிட்டேன். இப்படிப்பட்ட சிறு காரியங்களை நான் நோக்கும்போது ஒரு கால் நான் தேவன் பெயரிலும் என் ஊழியத்தின் பெயரிலும் கொண்டுள்ள நம்பிக்கைக்கு புகழ்ச்சியாக அது அமைந்துள்ளது என்று எண்ணுகிறேன். இன்றிரவு நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். டூசானில் விக்டர் லாடியூ என்னும் பிரெஞ்சுக்காரர் இருந்தார். அவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த உண்மையான பிரெஞ்சுக்காரர். இதை குறித்து அந்த ஒரு நாள் உங்களிடம் கூறினேன் நினைக்கிறேன். நான் ஸ்தாபன முறைமைகளுக்கும் உண்மையான கிறிஸ்தவ மார்க்கத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை வலியுறுத்தி இவ்விரண்டையும் வெவ்வேறாக பிரித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு மனிதன் என்னை பார்த்துக் கொண்டே இருந்தார். ஒரு பிரபலமான ஸ்தாபன பெந்தேகோஸ்தே சபையில் இதை குறித்து நான் ஒருவிதமான சிறு சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஜானி ஹென்றி, அவர் ஏதோ ஒரு சினிமா நட்சத்திரத்தின் ஒன்றுவிட்ட சகோதரன் நினைக்கிறேன், அவர் ஏதோ ஒரு பாப்டிஸ்ட். அவர் மேடைக்கு ஓடி வந்து என் தோள்களின் மேல் கை போட்டு, சகோதரன் பெரண்டாமே, இது தேவதூஷணமாக தென்படாது என்று எண்ணுகிறேன். இது வெளிப்படுத்தின விசேஷம் 23 அதிகாரமாயிருக்கலாம் என்றார். அவர் ஏதோ ஒன்றை கூற முயன்ற போது அந்நிய பாஷையில் பேசத் தொடங்கினார். இதை 3 பிரெஞ்சுக்காரர்கள், அவர்களில் ஒன்று ஒரு பிரெஞ்சு ஸ்திரீ, பெரிய தேக அமைப்பு கொண்டவள், கருமை நிறமுடையவள், லூசியானாவில் வசிக்கிறாள். ஒரு கால் இன்றிரவு அவள் இங்கிருக்கலாம். அவர் பேசினதை ஒரு தாளில் எழுதினார். பிறகு விக்டர் லாடியூ என்னும் அந்த போதகரும் அதை குறித்துக் கொண்டார். இருவரும் தாங்கள் எழுதின குறிப்புகளை ஒப்பிட்டு சரிபார்த்துக் கொண்டனர். பழுப்பு நிற தலைமையில் கொண்ட ஒருவர் மிகவும் பின்னால், அவரால் இயன்றவரை பின்னால் நின்று கொண்டிருந்தார். அவர் முன்னால் நடந்து வந்து இவர்கள் இருவரும் எழுதி வைத்த குறிப்புகளை காண விரும்பினார். அவர்தான் ஐநா சபையில் பிரெஞ்சு மொழிபெயர்ப்பாளர். இவர்கள் மூவர் எழுதின குறிப்புகளும் ஒன்றாகவே இருந்தன. அக்குறிப்பு இப்படியா இருந்தது: இந்த கடினமான வழியை நீ தெரிந்து கொண்டதனால், நீயாகவே அதை தெரிந்து கொண்டாய், நீ அதை ஏற்றுக்கொண்டாய், உன் சொந்த தெரிந்து கொள்ளுதலின்படி அதை தெரிந்து கொண்டாய். அது நமக்கு நன்றாக தெரியும். மோசே தானாகவே அதை தெரிந்து கொள்ள வேண்டியதாயிருந்தது. இதுவே பிழையற்ற சரியான வழி, ஏனெனில் அது என்னுடைய வழி. என்னே ஒரு மகிமையான தீர்மானத்தை நீ செய்திருக்கிறாய். அதன் விளைவாக பரலோகத்தில் ஒரு பெரிய பங்கு உனக்காக காத்திருக்கிறது. இது தன்னில்தானே தெய்வீக அன்பில் மகத்தான வெற்றியை உண்டாக்கி அதை நிறைவேறச் செய்யும். 3 பேரும் எழுதின குறிப்புகள் ஒன்றாகவே இருந்தது. என் வேதாகமத்தில் அதை வைத்திருந்ததாக எனக்கு ஞாபகம். அதை தேடி பார்த்தேன், காணவில்லை அந்த மூல பிரதியை. டேனி ஹென்றிக்கு பிரெஞ்சு மொழி தெரியாது. பிரெஞ்சு மொழியை விட்டுவிடுங்கள், அவனுக்கு என்னை போல சரியான ஆங்கிலமே தெரியாது. அங்கு நீங்கள் கவனிப்பீர்கள், ஆனால் பிரெஞ்சு மொழியில் அவர்கள் வினையச்சத்துக்கு முன்பாக வினைச்சொல்லை உபயோகிக்கின்றனர். அந்த மூவருடைய மொழிபெயர்ப்பையும் ஒன்றாகவே இருந்தது. சில நாட்களுக்கு முன்பு டேனி ஹென்றி, டேனி ஒரு கால் என்று கேட்டுக் கொண்டிருக்கலாம், விக்டர் லாடியூவும் கூட, ஏனெனில் அவர்கள் டூசானில் உள்ளதாக கேள்விப்பட்டேன். சகோதரன் கிரீன் போதகராயுள்ள டூசான் ஜெபகூடாரத்தை சேர்ந்தவர்களே, பார்க் ஆவென்யூவின் அடிவாரத்தில் அது நெடுஞ்சாலை எண் 80 இந்த பக்கம் வந்து அடைகிறது. அந்த இடத்தில் விக்டர் லாடியூ கூடாரம் கூட்டம் நடத்துவதாக கேள்விப்பட்டேன். நாளை இரவு, அதற்கடுத்த இரவும் நீங்கள் அங்கு செல்வீர்களானால், அவர் எவ்வளவு நாட்கள் இருப்பாரோ அவ்வளவு நாட்கள் அவர் பேசுவதை கேட்க அங்கு செல்லுங்கள். டேனி ஒரு கால் அவருடன் கூட இருக்கலாம். இன்றிரவு அவர்கள் கூடாரத்தில் இருந்து இதை கேட்டுக் கொண்டிருக்கலாம், எனக்கு தெரியாது. இந்த சம்பவம் நடந்தவுடனே டேனி எருசலேமுக்கு சென்றார். உயிர்த்தெழுதலுக்கு முன்பு இயேசுவின் உடல் கல்லறையில் கடத்தப்பட்டிருந்த கற்பலகையின் மேல் அவர் படுத்ததாக கூறினார். அப்பொழுது திடீரென்று அவருக்கு என் நினைவு வந்ததாம். அவர் அப்பொழுது அழுது கொண்டே கல்லறைக்கு வெளியே ஓடி வந்து வெளியே நடந்து சென்றதாக கூறினார். அவர் அந்த நேரத்தில் ஏவப்பட்டார். அவர் பாறைகளை கொண்டு பொருட்களை உண்டாக்குபவர். இயேசுவின் சிலுவை நிறுத்தப்பட்டிருந்ததாக அவர்கள் கூறின இடத்துக்கு அவர் சென்று, 1 அங்குல சதுரம் அளவுக்கு அங்கிருந்த பாறையிலிருந்து உடைத்து தன் ஜோபியில் போட்டுக்கொண்டு அதை வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் மனதில் எழுந்தது. அவர் அப்படி செய்தபோது ஏதோ ஒன்று அவரிடம், இதை கொண்டு சகோதரன் வெண்ணாமுக்கு ஒரு சட்டை பொத்தான் செய்து கொடு என்றதாம். எனவே அவர் அந்த பாறையை அமிலத்தில் போட்டு சுண்ணாம்பு பாறை போல் காணப்படும் அந்த பாறையின் நிறத்தை இரத்த நிற பாறையின் நிறத்துக்கு மாற்றினார். அவர் அதை கொண்டு அந்த சட்டை பொத்தான்களை செய்தார். அவர் அதை என்னிடம் கொடுத்த போது அவர் கவனிக்கவில்லை. அந்த பொத்தான்களின் இணைப்புகளின் நடுவில் அந்த நேரான குறுகிய கோடு கொண்டிருந்தது. அதை இன்றிரவு நான் அணிந்து கொண்டிருக்கிறேன். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் போது அது என்மேல் இருக்கும். புரிகின்றதா? சொட்டும் ரத்தத்தை போன்று ரத்த நிறமுள்ள கல்லும் அதில் ஓடிக்கொண்டிருக்கின்றதான நேரான குறுகிய கோடும் அவருடைய தீர்க்கு தரிசனம் உரைத்தது போன்றே நேரான குறுகிய வழி. பாருங்கள், அந்த தீர்க்கு தரிசனத்தில் அதைதான் அவருக்கு காண்பித்தேன். டேனி, இன்றிரவு நீங்களோ அல்லது சகோதரன் லாடியுவோ கேட்டுக் கொண்டிருப்பீர்களே ஆனால், நாங்கள் காஜசர்களுக்காக பழைய நாகரிகம் கொண்ட காலத்தில் ஜெபிக்கும் வழக்கமாக ஜெபிக்கிறோம். நான் இந்த நேரான குறுகிய வழியில், சுவிசேஷத்தின் வழியில், வார்த்தையின் வழியில் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் நடந்து கொண்டிருப்பதற்காக எனக்கு மிக்க மகிழ்ச்சி. தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பேசுவதற்கு நீங்கள் மிகவும் அருமையானவர்கள். நான் நீண்ட நேரம் உங்களிடம் பேசி உங்களை நீண்ட நேரமாக இங்கு வைத்திருக்கப் போகின்றேன். ஜெபம் செய்யப்படுவதற்காக இங்கு 300 அல்லது 400 பேர்கள் உள்ளதாக பில் என்னிடம் கூறினார். எனவே கூடுமானவரை நமது செய்தியை நான் வேகமாக பிரசங்கித்துவிட்டு அதன் பிறகு வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அரிசோனாவில் உள்ளவர்களே, அடுத்த சனி இரவு நாங்கள் அந்த நகரத்தின் பெயர் ஞாபகத்துக்கு வருவதே இல்லை. அரிசோனாவில் உள்ள யூமாவில் இருப்போம். அதன் பிறகு ஞாயிறு காலை காலிபுனாவுக்கு சென்று அங்கு லாஸ் ஏஞ்சல்ஸில் இன்னும் அங்குள்ள வேறு சில இடங்களுக்கு செல்வோம். இன்றிரவு வேதத்திலிருந்து ஒரு பொருளை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இன்று நான் மாரிசன்ஸ் உணவு விடுதிக்கு சென்றிருந்தேன். சகோதரன் ஜாக்கும் அவருடைய மனைவியும் நானும் என்னுடைய மனைவியும் சிறிது நேரம் ஒருமித்து கழிக்கலாம் என்று எண்ணி நாங்கள் மாரிசன்ஸ் உணவு விடுதிக்கு சென்றிருந்தோம். நாங்கள் வெளியே செல்வதில்லை, ஸ்திரீகளும் ஒன்று கூடியதே இல்லை. அங்கு ஒரு வாலிபன் என்னிடம் வந்தார். அவருடைய பெயர் கிரீன். அவர் பெரியகிரீனின் தகப்பனார். அவர், சகோதரன் பிரண்டாமே, நீங்கள் அன்றைய இரவு ஜானி பின்னி குறித்து பேசினீர்களே. அது என்ன? பாபி பின். அவர், பாபி பின்னை குறித்து பேசினீர்களே, நான் உங்களுக்கு ஒரு ஜானி பின்னை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அதை என்னிடம் கொடுத்தார். எனவே ஸ்திரீகளே, இது ஜானி பின். இது உங்கள் தலைமயிரை பொருத்த உதவாது. அவர் வேதாகமத்தின் பக்கங்களை ஒன்றாக சேர்க்க அநேக ஆண்டுகளாக ஒரு ஜானி பின்னை உபயோகித்து வருவதாக கூறினார். எனவே நான் உங்களுக்கு நிஜமான ஜானி பின்னை கொடுக்கிறேன் என்றார் அவர். எனவே சகோதரன் கிரீன், நீங்கள் எங்கு இருந்தாலும் அல்லது இதை கேட்டுக் கொண்டிருந்தாலும் அந்த ஜானி பின் மிகவும் அழகான ஒன்று. அது பக்கங்களை இருக பிடிக்கிறது. இப்பொழுது நாம் நேரடியாக வேதாமகத்துக்கு செல்லுவோம். இப்பொழுது நீங்கள் என்னுடன் 55 சங்கீதத்துக்கு திருப்புங்கள். பிறகு மற்றையும் மூன்றையும் கூட. இன்றைய என்னுடைய பேசும் பொருள் சகோதரன் எர்னி பாடின பனிவெண்புறா சிறகுகள் மேல் என்பதாம். இங்கு நான் எழுதி வைத்துள்ள எல்லா குறிப்புகளையும் வேத வசனங்களையும் குறிப்பிட என்னால் இயலாது. அவைகளில் சிலவற்றை நான் விட்டு விடுகிறேன், ஏனெனில் இந்த செய்தியை அளிப்பதாக நான் வாக்கு கொடுத்தேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த சனி இரவு யூமாவில் எடுத்துக்கொள்ளப்படுதலில் செல்வதற்கான நிபந்தனைகள் என்பதை குறித்து பேச இருக்கிறேன். சங்கீதம் 55 நாம் பார்ப்போம். தேவனே, என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதே. எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும். சத்துருடைய கூக்குரல் நிமித்தமும் துன்மார்க்கம் செய்யும் இடுக்கத்து நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன். அவர்கள் என்மேல் பழிச்சாட்டி குரோதம் கொண்டு என்னை பகைக்கிறார்கள். என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது. மரண திகில் என்மேல் விழுந்தது. பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது. அருகளிப்பு என்னை மூடித்து. அப்பொழுது நான், ஆ, எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்திரத்தில் தங்கியிருப்பேன். சேலா. சேலா என்றால் ஆமேன் என்று பொருள். தாவீது வனாந்திரத்தில் பிரியம் கொண்டவன். அவன் துக்கமடைந்து ஜனங்கள் அவனை நம்பாமல் சத்துருக்கள் அவன் மேல் வந்தபோது, எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் வனாந்திரத்திற்கு பறந்து போய் அங்கே இருப்பேன் என்றான். எத்தனை முறை நானும் அவ்வாறே எண்ணியிருக்கிறேன். என் சுவற்றில் தொங்குகின்ற துப்பாக்கியையும் என் முகாம் பையும் எடுத்துக்கொண்டு வனாந்திரத்துக்கு சென்று திரும்பி வராமலே இருந்தால் நலமாயிருக்கும் என்று எண்ணியதுண்டு. நான் கர்த்தரிடம் அந்த நாளை காண உயிர் வாழ்வேனா என்று கேட்டிருக்கிறேன். எனக்கு ஒரு அடக்க ஆராதனை நடைபெற விருப்பமில்லை. நான் மாத்திரம் எங்காயிலும் காட்டுக்கு சென்று மரத்தின் மேல் என் பிளாண்டியை சாய்த்து வைத்து என்று கூறியிருக்கிறேன். பிளாண்டி என்பது என் துப்பாக்கி. என்னை மன்னிக்கவும். என் மனைவி இங்கே அமர்ந்திருப்பதால் அவ்வாறு கூறினேன். ஒரு சகோதரன் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு இந்த துப்பாக்கி எனக்கு கொடுத்தார். நான் அதை கொண்டு ஒரு குறி கூட தவறாமல் 55 வேட்டை மிருகங்களை கொண்டிருக்கிறேன். அவைகளில் சில 700-800 கெஜ தூரத்தில் இருந்தன. இதை நான் பிளாண்டி என்று அழைக்கிறேன், ஏனெனில் என் மனைவி ஒரு புரூனட். நான் அவளை காட்டிலும் துப்பாக்கியை அதிக கவனம் செலுத்துவதாக அவள் கூறினாள். ஆகவே என் துப்பாக்கியை மரத்தின் மேல் சாய்த்து வைத்து, கர்த்தாவே, என்றாயிலும் ஒரு நாள் என் மகன் ஜோசப் அதை கண்டுபிடிக்கட்டும். நான் புறாவின் சிறகுகள் எடுத்துக்கொண்டு பறந்து செல்ல விரும்புகிறேன் என்று கூற எனக்கு விருப்பம். ஒருமுறை நான் மலையின் மேல் கழுகை கவனித்து அது பறந்து செல்வதை பார்த்தபோது, அதை குறித்த என் வரலாறு உங்களுக்கு தெரியும். நான், ஆண்டவரே, இங்கிருப்பது நல்லது. பேதுரு தாம் 3 கூடாரங்களை போடுவோம் என்று கூறினது போன்று என்று எண்ணினேன். ஆனால் மலையின் அடிவாரத்தில் வியாதியஸ்தர்களும் அவதிப்படுவோரும் காத்திருக்கின்றனர். இழக்கப்பட்டவர்களும் மறுத்துக் கொண்டிருக்கின்றவர்களும் காத்திருக்கின்றனர். பகலாய் இருக்கும் போதே நம்மால் என்ன செய்யக்கூடுமோ அதை செய்வோமாக. என்றாவது ஒரு நாள் வெள்ளைக்கடுகன் சிறுகளில் கீழே இறங்கி வரும். அவர் நம்மை தூக்கி செல்வார். இப்பொழுது மத்தேயு 3:16-17 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே, இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருவதைக் கண்டார். அன்றைக்கு வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. வேறு வார்த்தைகள் கூறினால், இவரில் வாசமாயிருக்க பிரியப்படுகிறேன் என்பதாகும். இந்த பறவையை குறித்து நாம் சிறிது நேரம் பேச விரும்புகிறோம். புறா எப்பொழுதுமே எனக்கு பிரியமான பறவைகள் ஒன்றாக இருந்து வந்துள்ளது. புறாவை குறித்து சிந்திக்கும் போது அது உண்மையில் மணிப்புறாவும் அதே பறவைதான். மணிப்புறா அது வீட்டில் வளர்க்கப்படும் புறா இவ்விரண்டும் ஒரே இனத்தைச் சேர்ந்தவை. நான் புத்தகங்களை தேடி பார்த்தேன். புறாவும் மணிப்புறாவும் இவ்விரண்டும் ஒரே இனத்தைச் சேர்ந்தவை. இவைகளின் பழக்க வழக்கங்கள் தலை சிறந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பு சகோதரன் மூருடன் இங்கு நடத்திய ஒரு கூடார கூட்டத்தில் நான் ஆட்டுக்குட்டியும் புறாவும் என்பதன் பெயரில் பிரசங்கம் செய்தேன். உங்கள் எல்லாருக்கும் அது நினைவிருக்கும் என்று எண்ணுகிறேன். புறாவானது நான் பெற்றுள்ள பறவைகள் அனைத்திலும் மிக தூய்மையானதும், ஆட்டுக்குட்டி நான் பெற்றுள்ள மிருகங்கள் அனைத்திலும் மிகவும் சாந்த குணமுள்ளதுமாயிருக்கிறது. இவ்விரண்டும் பலி செலுத்தப்படும் பறவையும் மிருகமுமாய் உள்ளது. இயேசு ஆட்டுக்குட்டி என்றும் தேவன் புறாவென்றும் இங்கு எவ்வளவு அழகாக பாவனையாய் கட்டப்பட்டுள்ளது. புறா ஒரு ஓநாயின் மேல் உட்காராது, ஏனெனில் ஓநாயின் தன்மை அதற்கு உகந்ததல்ல. அது ஒரு நாயின் மேலும் உட்காராது, ஏனெனில் நாயின் தன்மையும் அதற்கு உகந்ததல்ல. அது ஒரு ஆட்டுக்குட்டியாகவே இருக்க வேண்டும். இவ்விரண்டின் தன்மைகளும் ஒன்றாய் இருக்க வேண்டும். அதேவிதமாகத்தான் நாமும் இருக்க வேண்டும். நமது தன்மையும் மூர்க்கமான பாவி என்பதிலிருந்து ஆட்டுக்குட்டியின் சாந்த குணமாக மாற வேண்டும். புறாவானது ஆட்டுக்குட்டியை நடத்திக் கொண்டு போனதை நீங்கள் கவனித்தீர்களா? கவனியுங்கள், ஆட்டுக்குட்டி தனக்கு இருந்த எல்லாவற்றையும் புறாவுக்கு விட்டுக் கொடுத்து விட்டது. புறா அதை எங்கு நடத்தி சென்றது என்று பாருங்கள். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்படுவதற்கு அவர் நடத்தி சென்றது. இப்பொழுது தேவன் தமது குமாரனுக்கு ஒன்றை எடுத்துக்காட்டாய் அளிக்க விரும்பினார். பூமியிலேயே மிகவும் தூய்மையானதும் சாந்த குணமும் நிறைந்ததுமான மிருகம் குமாரனுக்கு எடுத்துக்காட்டாய் விளங்கினது. அது பூமியிலே சஞ்சரிக்கும் மிருகம். ஆனால் பரலோகத்தில் உள்ள தேவன் தமக்கு எடுத்துக்காட்டாய் ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளிலேயே மிகவும் தூய்மையான பறவாகிய ஆகாயத்தில் வாழும் புறாவை அளித்தார். புறாக்கள் வித்தியாசப்பட்டவை. புறாக்களில் வெவ்வேறு அநேக வகையுண்டு. நமது காட்டு புறாக்கள் ஒருவகை சாம்பல் நிற தோற்றம் கொண்ட பறவை. துக்கம் கொண்டாடும் புறா ஒன்று உண்டு. பிறகு மாலை புறா உண்டு. சுனோரா புறா என்று அழைக்கப்படும் ஒன்று. அந்த புறாவை நாம் வீட்டில் வளர்க்கிறோம். அது சாம்பல் நிறமுள்ள சிறு பறவை. அதன் சிறகுகளில் சிகப்பு கோடுகள் இருக்கும். வெவ்வேறு வகையான புறாக்கள் உண்டு. அவைகள் வெவ்வேறு நிறங்களை கொண்டுள்ளன. அதேவிதமாக மணி புறாக்களிலும் அநேக வகைகள் உண்டு. புறா மிகவும் வினோதமாக உண்டாக்கப்பட்ட ஒரு பறவையாகும். அதன் பழக்கம் என்னவெனில், அதனால் அசுத்தமான எதையுமே தின்ன முடியாது. அதனால் அப்படி செய்ய முடியவே முடியாது. ஏனென்றால் அதற்காக அது உண்டாக்கப்படவில்லை. புறா தேவனுக்கு அடையாளமாய் உள்ளதென்றும் காகம் மாய்மாலக்காரனுக்கு அடையாளமாய் உள்ளதென்றும் நான் அடிக்கடி கூறி வந்திருக்கிறேன். ஒரு காகம் செத்து அழுகி போன பிணத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு நாள் முழுவதுமாக அதை தின்றுவிட்டு பின்பு வயலுக்கு பறந்து சென்று புறாவுடன் கோதுமையையும் தின்ன முடியும். புறா கோதுமையை தின்ன முடியும், ஆனால் செத்த பிணத்தையோ தின்ன முடியாது. புரிகின்றதா? அதனால் முடியவே முடியாது. அதன் வயிற்றுக்குள் அதை செலுத்த முடியாது. அதனால் ஏன் அப்படி செய்ய முடியாது என்று நான் வியந்ததுண்டு. இரண்டுமே ஆகாயத்து பறவைகள். அப்படி இருக்க அவைகளால் ஏன் முடியவில்லை? அவைகள் உடல் அமைப்பையே இதற்கு காரணம். ஒரு உண்மையான கிறிஸ்தவனும் அப்படித்தான் இருக்கிறான். ஒரு ஸ்தாபன கிறிஸ்தவன் எதை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் உண்மையான மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனும் உலகத்தின் காரியங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. அவன் வித்தியாசமாக உண்டாக்கப்பட்டிருக்கிறான். புறாவுக்கு பிச்சு கிடையாது என்று நான் அறிந்து கொண்டேன். புறாவுக்குள் பிச்சு கிடையாது, ஏனெனில் அது அதற்கு அவசியமில்லை. ஒரு கிறிஸ்தவனும் அவ்வாறே இருக்கிறான். அவனுக்கு எந்த விதமான கசப்பும் அவசியமில்லை பாருங்கள். ஏனெனில் அவனால் தேவனுடைய ஆகாரத்தை மாத்திரமே உண்ண முடியும். அதை ஜீரணிக்க கசப்பு அவசியமில்லை. அதற்கு அன்பு அவசியம் பாருங்கள். அந்த ஆகாரத்தை ஜீரணிக்க அன்பு தேவை. கசப்பு அவர்களோ என்றும் நல்லது என்றும் கூறி அதனுடன் கருத்து வேற்றுமை கொண்டுள்ளனர். ஆனால் அன்பு எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறது. இப்பொழுது அதற்கு பிச்சு கிடையாது. எனவே அதனால் கெட்டுப்போன எதையுமே தின்பதென்பது முடியாத ஒரு காரியம். அதன் தன்மைக்கு அது விரோதமானது. அப்படி அது அதை தின்றுவிட்டால் அந்த ஆகாரமானது அதை கொன்று போடும். ஆபத்து எதுவும் இல்லை, ஏனென்றால் அது அந்த ஆகாரத்தை தின்னாது. ஏனெனில் அதற்கான பசி அதற்கு கிடையாது. ஒரு உண்மையான கிறிஸ்தவனும் அப்படித்தான் இருக்கிறான். ஒரு உண்மையான கிறிஸ்தவன் பேரில் எந்த பாவமும் எண்ணப்படுவதில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? எவனுடைய பாவத்தை கர்த்தர் என்னால் இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது கூறியுள்ளான். நீங்கள் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால் கழுவப்படும் போது பாவனை விசுவாசத்தின் மூலம் அல்ல, ஆனால் உண்மையில் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால். நீங்கள் செய்த எந்த பாவத்தையும் தேவன் உங்கள் கணக்கில் எடுப்பதில்லை, ஏனெனில் நீங்கள் ரத்தத்தின் கீழ் இருக்கிறீர்கள். அவர் பாவத்தை காண்பதில்லை. ரத்தம் தோய்ந்த பலி ஒன்றுள்ளது. உங்களை அவர் காணும் ஒரே விதம் உலக தோற்றத்துக்கு முன்னால் உங்கள் பெயரை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதின போது உங்களை எவ்வாறு கண்டாரோ அதே விதமாக. அப்படித்தான் அவர் காண முடியும். ஏனென்றால் நீங்கள் செய்த அனைத்து நின்று மீட்கப்பட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீர்கள். எனவே உங்களில் பிச்சு கிடையாது. உங்களில் அசுத்தமான பழக்கம் எதுவும் கிடையாது. காரணம் என்னவெனில் ஆட்டுக்குட்டியான ரத்தம் இதை செய்துள்ளது. பாவ நிவாரண பலி அங்கு கடத்தப்பட்டு அது உங்களுக்காக காத்திருக்கும் போது தேவன் பாவத்தை உங்கள் கணக்கில் சுமத்த முடியாது. நீங்கள் நல்ல சகோதரர் பெண்ணாமே, நான் விரும்பும் எதையும் செய்ய எனக்கு நிறைய இடம் தருகிறது. ஆனால் ஒரு மனிதன் உண்மையில் இயேசு அவனுக்காக செய்துள்ளதை கண்ட பின்பும் அவருக்கு முரணாக எதையாகிலும் செய்வானேயானால் அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் அது காண்பிக்கிறது. என் மனைவி பின்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவள் எனக்கு 10 வயது இளையவள். ஆனால் அவளுக்கு என்னை போல தலை நிறைத்துள்ளது. அதற்கு காரணம் என்னவெனில் அவள் எனக்கு வழிபுற உலகிற்கும் இடையே இருக்கிறதினால். நான் வெளிநாடு செல்லும் போது இப்படி நான் கூறுவது ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு தகுதியாயிருக்கும் அல்லவா? நான் செல்லும் போது என் குடும்பத்தினரை என்னை சுற்றிலும் கூட்டி, திருமதி பிரண்ணாமே இங்கு பார், நீ திருமதி பிரண்ணாம் என்பதை உணர விரும்புகிறாய். நான் வெளிநாடு சென்றிருக்கும் போது என்னை தவிர வேறு கணவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். வேறு எந்த மனிதனையும் பார்த்து கண்ணை சிமிட்டாது. வேறு யாருடனும் தல்லாபம் செய்யாது. அப்படி செய்தால் நான் திரும்பி வரும்போது உன்னை விவாகரத்து செய்து விடுவேன். அவனும் அப்படியே திரும்பி என்னை நோக்கி, இப்பொழுது என் நல்ல மனிதனே, நானும் கூட உம்முடன் ஒன்றை கூற விரும்புகிறேன். நீ வெளிநாட்டில் உள்ள போது வேறெந்த பெண்ணுடன் தொடர்பு கொள்ளக் கூடாது. நீ இதை செய்யக்கூடாது. அப்படி செய்தால் நீ வீடு திரும்பும் போது உம்மை விவாகரத்து செய்து விட்டதாக எண்ணிக்கொள்ளும் என்பாள். அது மிகவும் அன்புள்ள குடும்பமாக இருக்கும் அல்லவா? புரிகின்றதா? இல்லை, அப்படி இல்லை. நான் உண்மையில் அவளை நேசித்தால், அப்படியே நான் வழிக்கு விழுந்து தவறு ஏதாவது செய்ய நேரிட்டால் அவள் என்னை மன்னித்து விடுவாள் என்னும் நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏனெனில் அவள் என்னை நேசிக்கிறாள். அவ்வாறே அவள் தவறு செய்ய நேரிட்டால் அவளை நான் நேசிக்கும் காரணத்தால் அவளை நிச்சயமாக மன்னித்து விடுவேன். நான் அவளை அவ்வாறு நேசிக்கும் வரைக்கும் அவளுக்கு கவலையே இல்லை. அவள் என்னை மன்னித்து விடுவாள் என்றாலும் அவளை நான் எக்காரணத்தைக் கொண்டும் புண்படுத்த மாட்டேன். அப்படி செய்ய நேரிட்டால் நான் உலகிலேயே மிகப்பெரிய குற்றவாளி என்னும் உணர்வு எனக்கு உண்டாகி அவளை சந்திக்கும் மாத்திரத்தில் இதை குறித்து அவளிடம் கூற துடியாய் துடித்துக் கொண்டிருப்பேன். ஏனெனில் அவளை நான் நேசிக்கிறேன். நல்லது, மாமிச பிரகாரமான அப்படிப்பட்ட அன்பினால் அவளை நான் அவ்வாறு நேசித்தால் இயேசு கிறிஸ்துவின் பெயருள்ள என் தெய்வீக அன்பு எப்படிப்பட்டதாயிருக்கும்? ஒரு கால் நான் ஒரு சிகரெட்டு புகைக்க நேரிட்டாலும், ஆனால் அப்படி என் வாழ்க்கையில் நான் செய்ததே கிடையாது. அப்படி நான் செய்தாலும் அதற்காக அவர் மன்னித்து விடக்கூடும், மன்னித்து விடுவார் என்று நான் நம்புகிறேன். என் வாழ்க்கையில் நான் மது அருந்தினது கிடையாது. அப்படி நான் செய்தாலும் அவர் என்னை மன்னித்து விடுவார் என்று விசுவாசிக்கிறேன். ஆனால் நான் அவரை மிகவும் அதிகமாக நேசிப்பதால் தேவனே எனக்கு உதவி செய்யும். அப்படிப்பட்ட ஒன்றையும் நான் செய்ய விரும்புவதில்லை. பாருங்கள், ஏனெனில் அவரை நான் நேசிக்கிறேன். அந்த ஆவல் என்னை விட்டு போய்விட்டது. அவர் என்னை காகத்திலிருந்து பறவாக மாற்றிய போது அது வித்தியாசம் உண்டு பண்ணியது. அந்த பசி என்னை விட்டு போய்விட்டது. அதை நான் செய்ய நோக்கமுடையவனாக இராதபடியால் பாவம் என் கணக்கில் காணப்படுவதில்லை. அதை செய்ய வேண்டும் என்பது எனக்குள் இல்லவே இல்லை. இப்பொழுது இந்த புறாவை குறித்து வேறொரு பெரிய காரியம். அது ஒரு விசித்திரமான பறவை. நீங்கள் எல்லா பறவைகளையும் கண்டது உண்டா? எனக்கு பிரியமான பறவைகளில் ஒன்று ராபின் என்னும் பறவை. பையன்களாகி நீங்கள் என் ராபின் பறவையை சூடுவதை விட்டு விடுங்கள். அதை நீங்கள் செய்ய வேண்டாம். அதற்கு சிவந்த மார்பு என் ராபினுக்கு எப்படி கிடைத்தது தெரியுமா? ஒரு நாள் ஒரு மனிதன் சிலுவையில் மறித்துக் கொண்டிருந்தார். யாரும் அவருக்கு உதவி செய்யவில்லை. தேவனும் அவரை கைவிட்டு அவர் மறித்துக் கொண்டிருந்தார். அவருடைய கைகளும் பாதங்களும் ஆணிகளால் கடாவப்பட்டிருந்தன. அவருடைய விலாவில் இருந்து ரத்தம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. அவருடைய சிரசில் முற்றிடம் சூடப்பட்டிருந்தது. அவருடைய முகத்தில் ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. அப்பொழுது பழுப்பு நிறமுள்ள ஒரு சிறு பறவை அந்த வழியாக பறந்தது. அது அந்த காட்சியை கண்டது. அது இதுவரை கண்டதிலேயே மிகவும் பரிதாபமான காட்சி என்று எண்ணினது. அது சிறு பறவை என்று அறிந்திருந்தது. ஆயினும் அவருடைய கைகளில் கடாவப்பட்டிருந்த கொடூர பெரிய ரோம ஆணிகளை அது கண்டபோது அங்கு பறந்து சென்று தன் சிறிய அலகினால் அந்த ஆணிகளை வெளியே எடுக்க முயன்றது. அந்த நேரத்திலே அதன் மார்பில் ரத்தம் படிந்து அன்று முதல் அது சிவப்பாயுள்ளது. என் மார்பிலும் அவருடைய ரத்தம் கேடயமாய் படிந்து அவரை நான் சந்திக்கும் போது அது என்னை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு அந்த சிறிய ராபினை பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, ஒரு சிறு ராபின் பறவை குளித்தாக வேண்டும். ஆனால் ஒரு புறா குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லவே இல்லை. அதனுள் உள்ள ஒரு விதமான எண்ணெய் அதை எண்ணெயிட்டு உள்ளும் புறமும் சுத்தமாக வைக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, புறாவுக்கு அந்த எண்ணெய் உண்டு. புறாவானது தனக்குத்தானே எண்ணெய் இட்டுக் கொள்கிறது. நீங்கள் புறாவை எப்பொழுதாவது கையில் எடுத்து அதன் மேலுள்ள மனத்தை முகர்ந்ததுண்டா? அது அதன் உள்ளே இருந்து உண்டாகும் ஒரு விதமான எண்ணெய். அதன் உடலில் எண்ணெய் சுரபி உள்ளது. அந்த எண்ணெய் வெளிப்புறத்தில் உள்ள இறகுகளை எப்பொழுதும் சுத்தமாக வைத்துள்ளது. அது உள்ளும் புறமும் சுத்தமாய் உள்ளது. அது உண்மை. அது அற்புதமான சிறு பறவை. லூசியானாவில் அவைகளை வேட்டையாட உங்களுக்கு அனுமதி உண்டு என்று எனக்கு தெரியும். அப்படித்தான் நினைக்கிறேன். அப்படி செய்யாதீர்கள். ஓ, என்னால் அப்படி செய்ய முடியாது. எனக்கு பசி எடுத்தால் பரவாயில்லை. ஆனால் ஒரு புறாவையும் கூட சுட எனக்கு மனம் வராது. எங்கள் குடும்பத்துக்கும் புறாவுக்கும் ஒரு பெரிய வினோதமான காரியம். ஒரு நாள் என் பாட்டி, அவர்கள் கென்டக்கியைச் சேர்ந்தவர்கள், சிராக்கி பழங்குடியினருக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட இடத்தில் வாழ்ந்து வந்தார்கள். அவள் மரண தருவாய் இருந்தால் சிறுவுரும் படித்த ஸ்திரீ, அவளுக்கு அதை ஸ்கிராப்ரா என்று அழைக்கின்ற நேரம் நினைக்கிறேன், அவள் மறுத்துக் கொண்டிருந்தாள். அவர்களுடைய படுக்கையின் அருகில் என் பாட்டனார் முழங்கால் படியிட்டுக் கொண்டிருந்தார். என் தாயார், தாயாரின் சகோதரிகள், பிட்டி, ஹவுலி, அவர்கள் எல்லாரும் படுக்கையை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டிருந்தனர். தாயாரின் சகோதரன் சார்லி அப்பொழுது 4 வயது குழந்தை. என் தாயார் தான் மூத்தவர்கள், அவர்களுக்கு அப்பொழுது 12 வயது. என் பாட்டி படுக்கையிலேயே அவர்கள் கருப்பு தலைமையரை சீவிக்கொண்டு பிளவுண்ட மலையே புகழுடன் தாருமே என்ற பாடலை பாடிக்கொண்டிருந்தால் அப்பொழுது அவள் மறித்துக் கொண்டிருந்தாள். என் பாட்டனார் அப்பொழுது கிறிஸ்தவர் அல்ல. அவருடைய 87 வயதில் நான் அவருக்கு கர்த்தருடைய தூதன் பிரத்யட்சமான அந்த நதியின் முகத்துவாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தேன். அவள் தன்னுடைய பலவீனமான கரங்களை உயர்த்தி இந்த பாடலை பாடிக்கொண்டிருந்த போது ஒரு புறா பருந்து கதவின் வழியாக உள்ளே வந்து கட்டிலின் மேல் உட்கார்ந்து சப்தமிடத் தொடங்கினது. தேவன் அவர்களுடைய ஆத்மாவை எடுத்துக்கொண்டார். நான் இங்கிலாந்தின் தலைநகரான லண்டனுக்கு சகோதரன் ஜாக்கடனும் சகோதரன் கார்டன் இன்சேயுடன் சென்றிருந்தேன். அங்கு பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் என்னும் ஒரு பெண் இருந்தால் அவள் எனக்கு பல கடிதங்கள் எழுதினாள். அவள் காலஞ்சென்று பிளாரன்ஸ் நைட்டிங்கேலின் கொள்ளு பேத்தி என்று கூறிக்கொண்டாள். அவள் தென்னாப்பிரிக்காவில் புற்றுநோயால் மறித்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய புகைப்படத்தை நீங்கள் அந்த புத்தகத்தில் கண்டிருக்கிறீர்கள். மாநில வர்க்கத்தைச் சேர்ந்த அப்படிப்பட்ட மோசமான நிலையில் இருந்த ஒருத்தியை என் வாழ்க்கையில் நான் கண்டதே இல்லை. அன்றைய சகோதரன் ஜாக்கும் என்னுடன் இருந்தார். நாங்கள் ஆலயத்துக்கு பின்னால் உள்ள போதகரின் வீட்டுக்கு சென்றிருந்தோம். அவளை அங்கு கொண்டு வந்திருந்தனர். விமானம் இறங்கினவுடனே அவர்கள் எங்களை ஆளனுப்பி கூப்பிட்டார்கள். அவள் அப்பொழுது நோயாளி ஊர்த்தியில் இருந்தால் நான் இங்கிலாந்துக்கு வருகிறேன் என்று கேள்விப்பட்டு அவளை தென்னாப்பிரிக்காவில் இருந்து விமானம் மூலம் அங்கு கொண்டு வந்திருந்தனர். போதகர் அவளை தன் வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தார். அவளுக்காக ஜெபிக்க நாங்கள் அங்கு சென்றிருந்தோம். நான் வியாதியாயிருந்த அநேகரை கண்டிருக்கிறேன். இவளுடைய சிறு கைகள் ஒரு அங்கிலும் கூட அகலம் இருக்கவில்லை. அவளுடைய மண்டை ஓடு ஒன்றாக இணையும் இடத்தை நீங்கள் காண முடியும். அவளுடைய கால்கள் அவளுடைய இடுப்பு வரைக்கும் 2 அங்குல அகலம் கூட இல்லை, வெறும் எலும்புகள் மாத்திரமே. அவளால் கையை உயர்த்த முடியவில்லை. கையை உயர்த்துவதற்கு அவள் மிகவும் பலவீனமாயிருந்தாள். அவள் ஏதோ கூற முனைந்தால் அதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. முடிவில் அவள் என்ன கூறினாள் என்று ஒரு நர்ஸ் மூலம் அறிந்து கொள்ள முடிந்தது. அவள், சகோதரன் பிரண்ணாமே, நான் மறிக்க வேண்டும் என்று தேவனிடம் ஜெபியுங்கள் என்றாள். அவளுக்கு வாழ விருப்பமில்லை. நான் கவனித்த போது அவளுடைய முகத்தில் காணப்பட்ட எலும்பில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. அழுவதற்கு அவளுக்கு அங்கு போரிய கண்ணீர் இருந்ததோ எனக்கு தெரியவில்லை. அவளுடைய ரத்த குழாய்கள் சுருங்கி போயிருந்தன. அவள் பயங்கரமான நிலையில் இருந்தாள். வியாதியாயுள்ள அவளுக்காக ஜெபிக்க வந்த நான் அவள் மறித்து போக வேண்டும் என்று ஜெபிக்க என்னால் முடியவில்லை. அவள் மறிக்க முடியாதவள் போல் காணப்பட்டால் உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது. ஜெபிப்பதற்காக உங்கள் போதகருடன் அந்த அறையில் நான் முழங்கால் படியிட்டேன். நான் முழங்கால் படியிட்ட போது ஒரு சிறு புறா ஜன்னலின் வழியாக பறந்து வந்து சப்தமிடத் தொடங்கினது. நான் ஜெபம் பண்ணி முடித்தபோது அது அருகில் யாரோ வளர்க்கும் புறா என்று எண்ணினேன். வெளியே மூடு பணி நிறைந்திருந்தது. அப்படித்தான் இங்கிலாந்து பிரிட்டிஷ் தீவுகள் இருப்பது வழக்கம். இந்த சிறு புறா சப்தமிடுவதை நிறுத்திக் கொண்டு வெளியே பறந்து சென்றது. நான் அவள் அருகில் சென்று அவள் மேல் கைகளை வைத்து கர்த்தருடைய நாமத்தை அழைத்தேன். அந்த ஸ்திரீ இன்று பருமனும் பலமும் ஆரோக்கியமும் கொண்டவளாக இருக்கிறாள். புறாவின் சிறகுகளின் மேல் உட்புறத்திலிருந்து புறா தன்னை சுத்தமாக வைத்துக் கொள்கிறது. கிறிஸ்தவனும் அப்படியே செய்கிறான். அவன் உள்ளிருந்து தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான். அது தீயெண்ணத்தை அப்புறப்படுத்துகிறது. அவனுக்கு ஜீரணிக்க பிச்சு எதுவும் அவசியமில்லை, ஏனெனில் அவன் அத்தகைய ஆகாரத்தை அருந்துவதில்லை. பாருங்கள், அவன் உள்ளிருந்து புறம்பாக சுத்தமாயிருக்கிறான். இப்பொழுது நாம் கவனிக்கின்றது இந்த பறவை. தான் அநேக காரியங்களை எழுதி வைத்திருக்கிறேன், ஆனால் கடிகாரம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் பாவ நிவாரணத்துக்காகவும் சுத்திகரிப்புக்காகவும் இந்த பறவை பலியாக உபயோகிக்கப்பட்டது. நாம் ஆதியாகமம் 15:9 உள்ள ஒன்றை குறிப்பிடுவோம். இந்த வசனத்தை நாம் சிறிது சிந்தித்து பார்ப்போம். ஆபிரகாம் இங்கு அவர் எப்படி இதை செய்யப் போகிறார் என்று தேவனை கேட்கிறான். தேவன் ஆபிரகாமுக்கு மீண்டும் தமது வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். அவர் அதை விசித்திரமான முறையில் செய்கிறார். நாம் தொடங்குவோம். 1 வசனத்திலிருந்து நாம் தொடங்குவோம். இதை துரிதப்படுத்த எனக்கு விருப்பமில்லை. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, பாருங்கள், ஆபிரகாம் ஒரு தீர்க்க தரிசி, அவன் தரிசனங்களை கண்டான். அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். யெகோவா நிசி, புரிகின்றதா? அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, கவனியுங்கள், கர்த்தராகிய ஆண்டவர் ஏலோகிம், புரிகின்றதா? கர்த்தராகிய ஆண்டவரே தரிசனத்தில் சொல்கிறான்,
அது எனக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீரனுக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, அவர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தை அளித்திருந்தார். உங்களுக்கு தெரியும், பாருங்கள், அங்கேயே ஆபிரகாம் தவறியிருப்பான். ஆனால் வாக்குத்தத்தம் நிபந்தனையற்றது, உடன்படிக்கை நிபந்தனையற்றது. உன் கர்ப்பப்பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி, அப்பொழுது அவனுக்கு ஏறக்குறைய 100 வயது. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். பிள்ளை இல்லாத ஒருவன் அப்பொழுது 100 வயது நிரம்பியவன். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். இதை கூர்ந்து கவனியுங்கள். அதற்கு அவர், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும், இந்த மூன்றுகளை கவனியுங்கள், 3 வயது ஆட்டுக்கடாவையும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறாக்குஞ்சையும் என்னிடத்திலே கொண்டு வா என்றார். இருவரும் அதே ஜனங்கள், இருவரும் அதே காரியம். பாருங்கள், ஒரு பலியில் இது உபயோகப்பட்டது, அதாவது இயேசுவை முன்னடையாளமாய் காட்டுகிறார். உடன்படிக்கை செய்யப்பட்டது, அவன் எப்படி அவள் நடுவாக துண்டித்தான் என்று உங்களுக்கு தெரியும், அது எப்படி என்று. அல்லது பண்டைய நாட்களில் அவர்கள் உடன்படிக்கை செய்த போது அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் எழுதுவார்கள். அவர்கள் மிருகத்தை கொன்று அதன் நடுவில் நின்று அந்த உடன்படிக்கையை 2 கிழித்து ஒவ்வொருவரும் 1 துண்டை எடுத்துக் கொள்வார்கள். சீனர் சலவைச்சாலையில் அவர்கள் செய்வது போன்று. இங்குள்ள சீனனுக்கு ஆங்கிலம் எழுது தெரியாது, எனவே அவன் ஒரு காகித துண்டில் ஏதோ எழுதி அதை 2 கிழித்து 1 துண்டை உங்களிடம் கொடுத்து விடுவான். சீன சலவைச்சாலைகள் அவ்வாறு செய்தது உங்களுக்கு நினைவிருக்கும். உங்கள் துணிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள செல்லும் போது 2 துண்டுகளும் ஒன்றோடொன்று இணைய வேண்டும். பாருங்கள், நீங்கள் அவனை ஏமாற்ற முடியாது, ஏனெனில் அவன் மற்ற துண்டை வைத்திருக்கிறான். உங்கள் பெயரை நீங்கள் மறுபடியும் எழுதிக் கொள்ளலாம், ஆனால் காகிதத்தை நீங்கள் மறுபடியும் அதேபடமாக கிழிக்க முடியாது. புரிகின்றதா? எனவே அது அதே காகித துண்டாக இருக்க வேண்டும். கிழக்கத்திய நாடுகளில் அவர்கள் அவ்வாறு செய்வது வழக்கம். பண்டைய காலங்களில் கிழக்கத்திய நாடுகளில் அவ்வாறு செய்வார்கள். அவர்கள் ஒரு மிருகத்தை கொன்று அது நடுவில் நின்று ஆட்டுத்தோலை 2 கிழித்து ஒவ்வொருவரும் 1 துண்டை எடுத்துக் கொள்வார்கள். உடன்படிக்கை உறுதிப்படும் நேரம் வரும்போது அவர்கள் 2 துண்டுகளையும் கொண்டு வருவார்கள், அவர்கள் ஒன்றாக இணைய வேண்டும். இப்பொழுது தேவன் அவனுக்கு இங்கே இந்த பலிகளின் மேல் என்ன காண்பித்துக் கொண்டிருந்தார் என்றால், கிறிஸ்துவை குறித்து பேசுகின்றது. எப்படி தேவன் இயேசுவை கல்வாரிக்கு கொண்டு சென்று அவரை 2 கிழித்து சரீரத்தை பரலோகத்தில் ஏற்றுக்கொண்டு ஆவியை நம்மேல் அனுப்பினார். அவர் மேல் தங்கியிருந்த அதே ஆவிதான் உங்கள் மேல் தங்கியிருந்து முடிவு காலத்தில் மனவாட்டியாய் இருக்க சரீரத்துடன் இணைய வேண்டும். புரிகின்றதா? பாருங்கள், அது உண்மை. புரிகின்றதா? அது ஸ்தாபனமாக இருக்காது, அது வார்த்தையாக இருக்கும். அவர் என்னவாய் இருந்தாரோ அதுவாகவே. புரிகின்றதா? ஆனால் அந்த வார்த்தை போன்று வார்த்தையாக வர வேண்டும். ஒரு மனித உடலில் உள்ள அணுக்களைப் போல் உங்கள் உடல் உண்டாக்கப்படும் போது அது ஒரு மனித அணு, அதற்கு மேல் ஒரு நாயின் அணு, அதற்கு அடுத்ததாக ஒரு பன்றியின் அணு என்று வைக்கப்பட்டு ஓ இல்லவே இல்லை, அவை அனைத்துமே மனித அணுக்கள். கிறிஸ்துவின் சரீரமும் அவ்வாறே உள்ளது. எல்லாமே தேவனுடைய வார்த்தை. அதில் ஒரு பாகம் மாத்திரம் தேவனுடைய வார்த்தையாகவும் அதனுடன் பாரம்பரியம் சேர்க்கப்பட்டதாகவும் இருக்க முடியாது, முடியவே முடியாது. அது எல்லாம் கிறிஸ்துவனுடைய சரீரமாய் இருக்க வேண்டும். இங்கே ஆபிரகாம் காட்டுப்புறாவையும் புறாக்குஞ்சியும் பலி செலுத்தினான் என்று பார்க்கிறோம். அவை 2 ஒரே இனத்தை சேர்ந்தவை. நீங்கள் எப்பொழுதுமே கவனியுங்கள், நான் இந்த வேத வசனங்களில் 1-2 மாத்திரம் குறிப்பிடுகிறேன். லேவியராகமம் 12:6 ஒரு ஸ்திரீ சுத்திகரிக்கப்பட கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கை நாம் இங்கு காண்கிறோம். அந்த ஸ்திரீக்கு குழந்தை பிறந்தவுடன் அவள் காத்திருக்க வேண்டும். அது ஆண் பிள்ளையாய் இருந்தால் அவள் சுத்திகரிப்புக்காக புறாக்களோடு சபையில் பிரவேசிப்பதற்கு 33 நாட்கள் காத்திருக்க வேண்டும். அது பெண் பிள்ளையாய் இருந்தால் அவள் சபையில் பிரவேசிப்பதற்கு முன்பு 96 நாட்கள் காத்திருக்க வேண்டும். இப்பொழுது இங்கு நாம் 6 வசனத்தில் காண்கிறோம், அவள் ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் 1 வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் 1 புறாக்குஞ்சையாவது காட்டுப்புறாயாவது பாவ நிவாரண பலியாகவும் ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியத்திற்கு கொண்டு வர கடவுள். பாருங்கள், அவள் உள்ளே வர முடியாது, ஏனெனில் அவளுடைய நாட்கள் முடியவில்லை. ஆசரிப்பு கூடார வாசலில் அவளுடைய பலியை ஆசாரியத்தில் கொடுக்கலாம். ஒரு காட்டுப்புறாவையாவது அல்லது ஒரு புறா குஞ்சையாவது, இவ்விரண்டும் ஒரே இனத்தைச் சேர்ந்தவை. அவை பாவ நிவாரண பலிக்காக உபயோகிக்கப்பட்டு வந்தன. பாவ நிவாரணத்திற்கு ஒரு புறாவும் அல்லது குஷ்டரோகமானால் அது பாவத்துக்கு அடையாளமாய் உள்ளது. அவர்கள் இரண்டு புறாக்களை கொண்டு வந்தனர். ஒரு புறாவின் தலை வெட்டப்பட்டு அதன் ரத்தம் மற்ற புறாவின் மேல் ஊற்றப்பட்டது. இந்த புறா பிறகு விடுதலையாக்கப்பட்டது. இது பறந்து செல்லும் போது தன் துணைப்புறாவின் ரத்தத்தினால் பூமியை நினைத்தது. அந்த ரத்தம் தேவனிடம், தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று உரைக்க சத்தமிட்டது. மாரித்த நமது துணைவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களால் காண முடியவில்லையா? அவர் கொல்லப்பட்டு அவருடைய ரத்தம் நம்மேல் தெளிக்கப்பட்டது. நாம் விடுதலை அடைந்து கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆர்ப்பரிக்கிறோம். என்ன அழகான பாவனைகள்! எனக்கு உரத்த குரல் இருந்தால் நலமாயிருக்கும். நாம் இப்பொழுது வாசித்த மத்தேயு 3:16 பரிசுத்த ஆவிக்கு பாவனையாக்கிப்பார். இந்த புறாவானது அடையாளமாக தேவனால் உபயோகிக்கப்பட்டது. நமது சகோதரன் சற்று முன்பு பாடின வண்ணமாக நோவாவுக்கு ஒரு அடையாளமாய் கொடுக்கப்பட்டது. தேவன் அதிருப்தி கொண்டார். அவருடைய கோபத்தை எதுவுமே தடுத்து நிறுத்தப் போவதில்லை. ஏனெனில் அவர், நீ அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கூறினார். நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவனுக்கு தேவன் கொடுத்த உத்தரவின்படியே அவன் ஒரு பேழையை உண்டாக்கினான். அவன் அதில் பிரவேசித்து தண்ணீரின் மேல் மிதந்தான். என்னால் கற்பனை செய்ய முடிகிறது எப்படி அந்த நாட்களில் அவர்கள் சொல்லியிருப்பார்கள் என்று. மலையின் மேலுள்ள இந்த கிழவன் மூடபக்தி கொண்டுள்ளவன், பேழையை உண்டாக்கி மழை வரப்போகிறது என்கிறான். ஆனால் மழை பெய்யவே இல்லை என்று கூறியிருப்பார்கள். ஆனால் நோவாவோ, எப்படி ஆயிரும் மழை பெய்ய போகிறது என்றான். அவன் பேழைக்குள் பிரவேசித்த நாள் எனக்கு தெரியும். எந்த நாள் என்று என் ஞாபகத்துக்கு வரவில்லை. மே 17 என்று நினைக்கிறேன். நோவா பேழைக்குள் பிரவேசித்தான். தேவன் கதவை அடைத்தார். மேகங்கள் வர தோன்றின. மழை பெய்ய தொடங்கினது. கால்வாய்கள் நிறைந்தன. ஆழத்திலிருந்த ஊற்றுகள் உடைந்தது. தண்ணீரானது வெளியே பொங்கி வந்தது. முடிவிலே ஜனங்கள் வீடுகளின் கூரைகளின் மேல் ஏறினர். ஆனால் பேழையோ அப்படியே இருந்தது. அதன் பிறகு பேழையை சுற்றி போதுமான தண்ணீர் நிறைந்த போது அது உயர 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 எழும்ப தொடங்கியது. ஜனங்கள் பேழையின் கதவை தட்டி கூக்குரலிட்டனர். ஆனால் ஒரு பயனும் இல்லை. நோவாவினால் பேழையின் கதவை திறக்க முடியவில்லை. தேவன் அதை அடைத்தார். எனவே தேவன் மாத்திரமே அதை திறக்க முடியும். நமது பேழையாகிய இயேசு கிறிஸ்துவிடத்தும் அப்படியேதான் இருக்கும். தேவன் கல்வாரியில் நமக்காக கதவை திறந்தார். அவர் கதவை திறந்தது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக கதவை அடைப்பார். பேழை மிதந்து உயரே உயரே சென்றது. பேழை பூமிக்கு 1 மைல் உயரத்தில் இருந்திருக்கக்கூடும். அப்பொழுது இந்த பூமி அதன் வழக்கமான சுழல் பாதையிலிருந்து விலகி கொண்டிருந்தது. பேழையானது சுற்றி கொண்டே போனது. பெரிய பெரிய மரத்துண்டு, மரங்கள், மலைகள் இவைகளுக்கிடையே 40 நாட்கள் இரவும் பகலும் பேழை மிதந்தது. காற்று அடிக்க ஓய்ந்தபோது தேவனுடைய கோபம் பயங்கரமாயிருந்தது. அவருடைய அன்பு தூய்மையும் தெய்வீகமுமானது. அவருடைய அன்பு எவ்வளவு தூய்மையோ அவ்வளவு அவருடைய கோபமும். ஏனெனில் அவர் நியாயாதிபதி. அப்படி இருப்பதனால் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டும். அவர் சட்டத்தை அளிப்பவர். தண்டனை இல்லாத சட்டம் எதுவும் சட்டம் அல்ல. எனவே சட்டத்திற்கு தண்டனையும் இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய பிரமாணங்களை மீறும் போது அதற்கு ஏற்ற தண்டனைகளை அடைய வேண்டும். நோவா அந்த பேழையில் மிதந்து கொண்டிருந்த பொழுது கொந்தளிப்பின் காரணமாக அவனுக்கு குமட்டலும் வாந்தியும் உண்டாயிருக்கும் என்பதில் ஐயமில்லை. தேவனுடைய கோபாக்கினியானது தவிடு பொடியாக்கி நொறுக்கிக் கொண்டிருந்தது. கூக்குரல்கள் எழும்பின. பிறகு அது அமைதியாக தொடங்கினது. ஒன்றும் சம்பவிக்கவில்லை. நாட்கள் கடந்தன. ஒன்றும் சம்பவிக்கவே இல்லை. ஒரு கால் பேழைக்குள் இருந்த மிருகங்களுக்கு ஆகாரம் குறைவுபட்டிருக்கக்கூடும். ஒன்றுமே சம்பவிக்கவில்லை. எனவே அவன் வியந்து, என்னால் வெளியே காண முடியவில்லை என்றான். பேழை எப்படி உண்டாக்கப்பட்டிருந்ததென்றால், நீங்கள் ஒருமுறை அதற்குள் நுழைந்துவிட்டால் அதற்கு ஒரே ஒரு ஜன்னல் மாத்திரமே உண்டு. அதுவும் மேல்பாகத்தில். நீங்கள் பக்க வழியாய் பார்க்க முடியாது. வேறெந்த வழியாகவும் பார்க்க முடியாது. ஆனால் நேராக மேலே மாத்திரம் பார்க்க முடியும். பேழையாகிய இயேசு கிறிஸ்துவும் அந்த விதமாகத்தான் இருக்கிறார். நீங்கள் அந்த பேழைக்குள் இருக்கும் போது பக்கத்தில் உள்ள ஆளை பார்க்க முடியாது. கிறிஸ்துவை தவிர வேறெதையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஏனெனில் ஒரே ஒரு வாசல் மாத்திரம் உண்டு. அவரே இன்று காலை நாம் பேசின அந்த வாசல். நீங்கள் மேலே நோக்கி பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டியவளாய் இருக்கிறீர்கள். ஏனெனில் கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் உடுவதற்கு தகுதி உடையவன் அல்ல. இந்த பேழையில் இருக்கும் வண்ணமாய் நோவா வெளிச்சத்தை காண முடிந்தது. ஒரு கால் சூரிய வெளிச்சமாயிருக்கும். ஆனால் அவன் எங்கிருக்கிறான் என்று வியந்தான். பேழை அப்பொழுது மிதந்து கொண்டிருந்தது. அலைகள் பேழையின் பக்கங்களில் மோதுவதை அவனால் கேட்க முடிந்தது. ஆனால் அநேக நாட்கள் கடந்துவிட்டபடியால் தண்ணீர் மட்டம் அந்நேரம் குறைந்திருக்கும் என்று. எனவே அவன் நம்பத்தகாத துரோகியான ஒரு பறவையை வெளியே அனுப்பி அதை சோதித்து பார்த்தான். அது ஒரு காகம். அந்த காகம் திரும்பி வரவே இல்லை. ஏனெனில் தேவனுடைய பேழைக்கு வெளியாக அது இன்பத்தை கண்டது. அது தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்த ஒரு சபத்திலிருந்து மறு சபத்துக்கு பறந்து சென்று தண்ணீரில் மிதந்து கொண்டிருந்த மறுத்த சடலத்தையும் அழுகின மாம்சத்தையும் சென்று கொண்டிருந்து அது பரிபூர்ண திருப்தி கொண்டது. ஆக அநேக நாட்கள் கழித்து அவன் மறுபடியும் முயன்றான். ஏனெனில் அவன் அறிந்திருந்தான் தேவனுடைய கோவாக்கினை உள்ள போது அவன் வெளியே வர விரும்பவில்லை. எனவே அவன் ஒரு புறாவை அனுப்பினான். இந்த புறா வித்தியாசமான தன்மை படைத்தது. அது ஒரு பருந்தல்ல, இது ஒரு தோட்டி அல்ல. ஆக சுத்தமானவர்களையே தின்ன முடியும். தான் உள்ளங்கால் வைக்க அதற்கு இடமே கிடைக்காததால் அது அதிருப்தி கொண்டு பேழைக்கு திரும்பி வந்தது. வெள்ளம் இன்னும் உள்ளது என்று நோவா கண்டுகொண்டான். அவன் மேலும் அநேக நாட்கள் காத்திருந்து அந்த புறாவை மறுபடியும் அனுப்பினான். அவன், ஓ தேவனே, உமது கோபம் தணிந்து விட்டதா? கர்த்தாவே, உமது கோபம் அடங்கி விட்டதா? அதெல்லாம் முடிந்து விட்டதா என்று ஜெபித்திருப்பான். வெள்ளம் வற்றியிருந்தால் இம்முறை அது வெளியிலே அனுப்பினால் அவள் ஒரு கால் வெளியே போய் தங்கக்கூடும் என்றான். ஆனால் அவன் ஜெபத்துடன் அது வெளியே அனுப்பின போது அது தேவனால் வழிநடத்தப்பட்டு வெளியே சென்று ஒரு ஒலிவ மரத்தின் இலையில் கொத்திக்கொண்டு திரும்பி வந்து அழுகினால் ஜன்னலை கொத்தினது. தேவன் ஒரு புறாவை அடையாளமாக உபயோகித்தார். அது திரும்பி வந்து தண்ணீர் வடிந்து விட்டது என்று உரைத்தது. பிறகு தேவன் கதவை திறந்தார். அவர்கள் வெளியே சென்றனர். அது ஆதியாகமும் 8:8. தேவனுடைய கோபாக்கினை பூமியின் மேல் இருந்தபோது அது மத்தேயு 3:16 மறுபடியும் அடையாளமாக உபயோகிக்கப்பட்டது. ஒரு வழியும் இல்லாமல் இருந்தது. அது மிகவும் அந்தகாரமான ஒரு இரவு, நள்ளிரவு. சபைகள் அதிலிருந்து வெளியேற ஒரு வழியும் இல்லாமல் போகும் அளவிற்கு காரியங்களை புரட்டி சிக்கலாக்கிவிட்டது. அங்கே கள்ள போதகர்கள் இருந்தனர். எல்லாவித காரியங்களும் எழும்பின, எல்லா விதமான உபதேசங்களும் எழும்பின. ஆனால் தேவன் மறுபடியும் ஒரு புறாவை உபயோகித்தார். அது அவருக்கு பிரியமாக இருந்தது. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவரை மிகவும் பிரியப்படுத்தினதினால் அவரை அவர் அடையாளம் காண்பித்தார். மாட்டுத் தொழுவத்தில் வைக்கோல் குவியலில் அவருக்கு தகப்பனும் தாயுமாய் இருக்க வேண்டியவர்கள் விவாகம் ஆவதற்கு முன்பே பிறந்த அந்த குழந்தை தேவனுடைய குமாரன் என்று அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. தேவன் இப்படிப்பட்ட ஒன்றை உபயோகிப்பார் என்று அவர்களால் நினைத்துக்கூட பார்க்க முடியவில்லை. எனவே அவர் உலகத்துக்கு அவரை அடையாளம் காண்பிக்க வேண்டிய அவசியம் இருந்தது. எனவே அந்த நாளில் அந்த நதிக்கரையில் தம்மை தேவனுடைய சிறந்த வேலைப்பாடாக நிரூபிக்க அவர் நடந்து சென்றபோது, அதை குறித்து இன்று காலை நான் பேசினேன், அவர் தண்ணீருக்குள் நடந்து செல்லும்படி கீழ்ப்படிந்தார். அங்கு நீங்கள் கவனிப்பீர்களானால் அதில் ஒரு பெரிய பாடம் அடங்கியுள்ளது. அந்த சமயத்தில் யோவான் ஸ்நானகன் பூமியிலே இருந்த மனிதர்களில் மிக பெரியவனாயிருந்தான். ஸ்ரீகளத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை அந்த நாள் வரைக்கும் என்று இயேசு கூறினார். அவன் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தான். அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், தேவனுடைய வார்த்தை தேசத்தில் எவ்விடத்திலாவது வருமானால் அவன் ஒரு தீர்க்கதரிசியாயிருக்க வேண்டும். அது எப்பொழுதும் தேவனுடைய வழியாக அமைந்துள்ளது. இயேசுவானவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட வார்த்தையாய் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? எனவே அவர் அறிமுகப்படுத்தப்படுவதற்கு ஒரே ஒரு மொழி மாத்திரமே உண்டு. ஆசாரியர்கள் மூலமாக அல்ல. அவர் நேரடியாக சென்று காய்பாவே என்னை அறிமுகப்படுத்தி என்று கூறவில்லை. அவர் அப்படி செய்திருந்தால் தாவீது தவறு செய்ததாக அன்றைய பாடத்தில் நாம் பார்த்தோமே, அதே தவறை அவர் செய்தவராயிருந்திருப்பார். புரிகின்றதா? அவர் தவறிடத்திற்கு சென்று என்னை அறிமுகப்படுத்துவாயா என்று கேட்டிருந்தால் அப்படியே இருந்திருக்கும். அவருடைய பிறப்பையும் கூட கவனித்து பாருங்கள். அவர் பிறந்தபோது தேவாலயத்தின் நிழலில் பிறந்தார். அவர்கள் ஒரு கால் அப்போது தேவாலயத்தின் மணிகளை ஒலித்துக் கொண்டு எல்லா காரியங்களும் செய்து கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் அவரை கண்டுகொண்டது மேய்ப்பர்களும் வான சாஸ்திரிகளுமே. புரிகின்றதா? அவர் இப்பொழுது இங்கிருக்கிறார். அவருடைய ஊழியத்துக்கு ஆயத்தமாக அவர் வார்த்தையாய் இருப்பாரேயானால் தேவனுடைய மகத்தான திட்டத்தின்படி வார்த்தையானது தீர்க்கதரிசிகளிடத்திற்கே கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகி தமது ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். அதுவே அவருடைய மாதிரியாக எக்காலத்தும் உள்ளது. அது அப்படித்தான் இருக்க வேண்டும். முத்திரைகள் திறக்கப்பட்ட போதும் வேறுதாவது நடக்கும் போதும் பூமியிலே ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கவிருந்தால் தேவனது முதலில் தமது தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்துகிறார். யோவான் ஸ்நானகன் ஒரு தீர்க்கதரிசி, ஏனெனில் அவர் வருகிறார் என்று அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். ஒரு நாள் மலை அடிவாரத்தில் ஒரு கூட்டம் ஆசாரியர்கள் நின்று கொண்டிருந்தனர். அங்கு விவாதம் நடந்து கொண்டிருந்தது. அவர்கள், நீ சேற்றில் நின்று கொண்டு உன்னை ஒரு தீர்க்கதரிசி என்று எங்களிடம் கூறுகின்றாயா? அடவும் சபையில் நின்று கொண்டு அல்ல, ஏனென்றால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சேற்றில் நின்று கொண்டு இந்த பலிகளை ஏற்படுத்தியவர் அந்த மகத்தான யெகோவா, இந்த ஆலயம் கட்ட காரணமாக இருந்தவரும் அதற்குள் அத்தினி ஸ்தம்பமாக வந்தவருமான அந்த மகத்தான யெகோவா, வேளையானது வரும், அப்பொழுது அந்த அடவடி நீக்கப்படும் என்று என்னிடம் கூறுகிறாயா என்றனர். அவன், ஒரு மனிதன் வருவார், அவர் இப்பொழுது உங்கள் நடுவில் இருக்கிறார், அங்கு எங்கோ இருக்கிறார், அவர் பாவத்தை எடுத்து போடுவார் என்றான். அவனை குறித்து ஆசாரியர்கள் வெறுப்படைந்தனர். யோவான் ஸ்நானகன் மேலே நோக்கி பார்த்தான்.
அவன் யார்? அவன் ஒரு தீர்க்கதரிசி. இங்கே உள்ளது வார்த்தை. அதோ அந்த வார்த்தை நேராக தீர்க்கதரிசியிடம் தண்ணீருக்குள் வருகிறது. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி, இதோ அவர், அதுதான் அவர் என்று யோவான் சொன்னான். இயேசு ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவர் நேராக தண்ணீர் அண்டைக்கு சென்றார். தண்ணீரில் நின்று கொண்டிருப்பதை என்னால் காண முடிகிறது. ஒரு தடாகத்தை நினைத்து பாருங்கள். பூமியில் தோன்றின மிக பெரிய இருவரும், வார்த்தையாகிய தேவனும் அவருடைய தீர்க்கதரிசியும். கவனியுங்கள், இந்த கிருபையின் யுகத்தில் வார்த்தையானது தீர்க்கதரிசியிடத்தில் தண்ணீருக்குள் வந்தது. நீங்கள் அதை கிரகித்துக் கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். தண்ணீருக்குள் வார்த்தையின் முதலாம் வழிபாடு தண்ணீரில் தான். மணவாட்டி சாயங்கால வெளிச்சம் செய்தியை எங்கு தொடங்கினார் என்று இப்பொழுது பார்த்தீர்களா? தண்ணீருக்குள் வார்த்தை, உண்மையான வார்த்தை, கோட்பாடுகள் கலவாத வார்த்தை. தீர்க்கதரிசியிடத்தில் எங்கே? தண்ணீரில். தண்ணீரின் மூலம் வந்தது. கவனியுங்கள், வார்த்தையின் கண்களும் தீர்க்கதரிசியின் கண்களும் தண்ணீரில் சந்திப்பதை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? ஓ, அது எனக்கு மிகவும் மிகையானது. அங்கு தீர்க்கதரிசி நின்று கொண்டிருந்தான், அங்கு வார்த்தை நின்று கொண்டிருந்தார். ஒருவர் கண்கள் மற்றவர் கண்களை சந்தித்தனர். நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீ என்னிடத்தில் வரலாமா என்று தீர்க்கதரிசி கேட்டான். அப்பொழுது வார்த்தை என்ன கூறினார் என்றால், அது உண்மையா இருக்க வேண்டும். இங்கே அதை நாடக வடிவில் அளிக்கப் போகின்றேன். யோவானே, நீ ஒரு தீர்க்கதரிசி, உனக்கு வார்த்தை நன்றாக தெரியும். புரிகின்றதா? நீ என்னை கண்டு கொண்டாய், நான் யார் என்று உனக்கு தெரியும். நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்கிறது என்று யோவான் கூறினான். இயேசு அதற்கு, இப்பொழுது இடங்கொடு, நீ என்னால ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்கிறது என்பது முற்றிலும் உண்மை. ஆனால் யோவானே, இதை ஞாபகத்தில் கொள்வாயாக, நீ தீர்க்கதரிசியாய் இருப்பதால் இப்படி எல்லா வார்த்தையும் நிறைவேற்றுவது நமக்கு வார்த்தையும் தீர்க்கதரிசியும் என்னும் முறையில் ஏற்றதாயிருக்கிறது. யோவானே, இது ஒன்று வெளிப்பாடு. யோவானே, நான் யார் என்று உனக்கு தெரியும். நான் செலுத்தப்பட வேண்டிய பலி, தேவனுடைய வார்த்தையின்படியாக பலியான செலுத்தப்படுவதற்கு முன்பு கழுவப்பட வேண்டும். அது சரியா? வார்த்தை ஆட்டுக்குட்டியானது கழுவப்பட்டு அதன் பின்பு அது பலி செலுத்தப்படுகிறது. நானே அந்த ஆட்டுக்குட்டி. நான் உலகத்துக்காக பலியாக செலுத்தப்படுவதற்கு முன்பு கழுவப்பட வேண்டும். யோவானே, இப்பொழுது இடங்கொடு, நமக்கு வார்த்தையும் தீர்க்கதரிசியுமாக ஒருமித்து அதை நிறைவேற்றுவது ஏற்றதாயிருக்கிறது என்றார். நல்லது, அதில் தவறொன்றும் இருக்க முடியாது. இந்த ஒவ்வொரு காரியங்களும் இப்பொழுது பாருங்கள், அந்த விதமான அமைப்பாக இல்லாமல் இருந்திருக்குமானால் யோவான் மற்றவர்களான நம்மை போலவே இருந்திருப்பான். அவர்கள், ஆம், நீர் யார் என்று தெரியும், கர்த்தாவே என்கின்றனர். அவர், நல்லது, ஒரு நிமிடம் பொறு, நானே வார்த்தை. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஏவாள் ஒரு வார்த்தையை விட்டுவிட்டாள், ஆனால் நீ ஒவ்வொரு வார்த்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நானே அந்த பலி, நான் பலியாக செலுத்தப்படுவதற்கு முன்பு கழுவப்பட வேண்டும். ஆனால் யோவானே, நீ கூறினது உண்மை என்றார். யோவான் தீர்க்கதரிசியாய் இருந்தபடியால் வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று அறிந்தவனாய் இடம் கொடுத்து அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அவர் தண்ணீரிலிருந்து கரையேறின போது பரலோகத்திலிருந்து புறாவின் சிறகுகளின் மேல் செய்தியானது வந்தது. இவர் என்னுடைய நேசகுமாரன் என்னும் செய்தி வந்தது. அவர் மீட்பின் செய்தியாகிய கிருபையை பரலோகத்திலிருந்து கீழே பறந்து வந்த புறாவின் சிறகுகளின் மேல் அனுப்பினார். பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. பலியானது அப்பொழுதே அங்கேயே ஆயத்தமாகிவிட்டது. அது வளர்க்கப்பட்டு போஷிக்கப்பட்டது. அவருடைய ஊழியம் ஆயத்தமானது. முழு உலகத்தையும் மீட்டெடுக்கும் ஒரு வார்த்தை, அது முடிந்துவிட்டது என்ற வார்த்தை. வேதத்தில் புறா சமாதானத்துக்கு அடையாளமாக உபயோகிக்கப்பட்டது. அது சமாதானத்தின் அடையாளமாக தேசங்களால் உபயோகிக்கப்படுகிறது. நமக்கு தேசங்கள் உண்டு. நமது தேசத்துக்கு கழுகு சின்னமாக அமைந்துள்ளது. மற்ற நாடுகளுக்கும் பறவைகள் உண்டு. ரோமாபுரிக்கு ஒரு கழுகு, ஜெர்மனிக்கும் ஒரு கழுகு உண்டு. தேசங்கள் பலவற்றுக்கு வானத்தின் பெரிய பறவைகள் சின்னங்களாக உண்டு. ஆனால் அந்த எல்லா நாடுகளுக்கும் புறா சமாதானத்துக்கு அடையாளமாய் உள்ளது. அது உலகம் முழுவதும் கை கொள்ளப்படும் ஒன்று. ஒரு இரவு சகோதரன் கிரீன், சகோதரன் பேரி கிரீன் கூறினது போன்று, அதாவது சரணடைந்ததற்கு அடையாளமாக கைகளை உயர்த்துவதே என்றார். உலகத்தில் உள்ள எந்த நாடாயிருந்தாலும் கைகளை உயர்த்தும் போது சரணடைந்ததற்கு அடையாளமாய் உள்ளது. நீங்கள் பாடுபடும் போது கைகளை உயர்த்தினால் நீங்கள் சரணடைந்து எல்லாவற்றையும் ஒப்புவிக்கின்றீர்கள் என்று அர்த்தம் என்றார். புறாவானது எல்லா நாடுகளிலும் சமாதானத்துக்கு அடையாளமாய் உள்ளது. அது ஏன் அப்படி செய்யப்படுகிறது? ஏனெனில் அது சாந்தமும் களங்கமற்றதாயும் உள்ளது. அதன் காரணமாகத்தான் அது சமாதானத்துக்கு அடையாளமாய் உள்ளது. புறாவை குறித்த இன்னொரு காரியம் என்னவென்றால், அது வீட்டை விரும்பும் பறவை. அது வீட்டில் தங்கியிருக்க விரும்புகிறது. இன்னொரு காரியம் என்னவெனில், அது எப்பொழுதும் தன் துணைக்கு விசுவாசம் உள்ளதாயிருக்கிறது. புறாவானது ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் தன் துணையை விட்டு செல்வதில்லை. பெண் புறாவானது தன் துணையை இனச்சேர்க்கையின் காலத்தில் கண்டுபிடிக்கிறது. பாருங்கள், அது தேவனுடைய மகத்தான சிருஷ்டிக்கு புகழாக அமைந்துள்ளது. அக்காரணத்தினால்தான் ஏவாளை அவர் உபப்பொருளாக படைத்தார். புரிகின்றதா? அவள் மற்ற பெண்களைப் போல் சிருஷ்டிக்கப்பட்டிருந்தால் இனச்சேர்க்கையின் போது அவள் தனது துணைவனை கண்டுபிடித்திருப்பாள். ஆனால் எந்த நேரத்திலும் செய்யக்கூடியதாக இருக்கிறாள். புரிகின்றதா? அதுதான் முறை. அப்படித்தான் அது இருந்திருக்கும். அதை இப்பொழுது நாம் பார்க்க விரும்பவில்லை. ஏனெனில் விவாகமும் விவாகரத்தும் என்னும் செய்தியில் அது உள்ளது. அது எப்படி என்று இருப்பினும் அவள் கௌரவம் உள்ளவளாக இருந்து அந்த நற்பண்புகளை கொண்டு வந்தாள். அதை குறித்து அந்த ஒரு இரவு நான் எப்படி பிரசங்கித்தேன் என்று உங்களுக்கு தெரியும். சரி, கவனியுங்கள். அவளுக்கு ஒரு பெரிய பொறுப்பு உள்ளது. புறாவானது எப்பொழுதுமே தன் துணைக்கு விசுவாசம் உள்ளதாக இருக்கிறது. எப்பொழுதுமே அதை விட்டு அது விலகி செல்வதே இல்லை. இதை கூறுவதற்காக ஒரு நிமிடம் நான் நிறுத்த விரும்புகிறேன். ஒரு உண்மையான மடவாட்டி பெண் புறாவும் கூட தன் துணைவருக்கு விசுவாசம் உள்ளவளாக இருக்கிறாள். அவள் எந்த கொள்கையும் ஸ்தாபன உபதேசங்களையும் உலக காரியங்களையும் புகுத்த மாட்டாள். அவள் தன் துணைவராகிய வார்த்தைக்கு விசுவாசம் உள்ளவளாய் இருப்பாள். எப்பொழுதுமே விசுவாசம் உள்ளவளாய் இருப்பாள். இந்த வீடு திரும்பும் தன்மையினால், அதன் வீடு திரும்பும் தன்மையின் காரணமாக அது செய்திகளை கொண்டு செல்வதற்கென மிகவும் வெற்றிகரமாக உபயோகப்பட்டு உள்ளது. அதை வீட்டு விரும்பும் காரணத்தால் அதை எங்கு அவிழ்த்து விட்டாலும் அது எப்பொழுதுமே திரும்பிவிடும். அது வீட்டிற்கு திரும்பி போய்விடும். அதை குறித்து சிறிது நேரம் வலியுறுத்த விரும்புகிறேன். அப்பொழுது கிறிஸ்தவர்களாகி நீங்கள் நான் என்ன கூறுகிறேன் என்பதை புரிந்து கொள்வீர்கள். அது எப்பொழுதுமே வீட்டுக்கு திரும்பி செல்லும் வழியை கண்டுகொள்கிறது. எனவே செய்திகளை கொண்டு செல்வதற்கென போர்க்காலத்தில் அவை உபயோகிக்கப்பட்டு வந்தன. இப்பொழுதும் செய்திகளை கொண்டு செல்ல இந்த புறாக்கள் உபயோகிக்கப்படுகின்றன. எனவே புறாவானது தேவனாலும் மனிதனாலும் தூதை கொண்டு செல்ல உபயோகிக்கும் தூதுவனாக உள்ளது. புறாவானது ஒரு தூதுவனாக இருக்கிறது. அது நோவாவுக்கு தூதுவனாக இருந்தது. மறுபடியும் சமாதானம் நிலவுகிறது என்று நோவாவிடம் உரைத்தது. இதுதான் அவருடைய குமாரன் என்றும் பூமியின் மேல் சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் கொண்டு வருகின்ற பலி இதுவே என்பதை உறுதிப்படுத்த அது தேவனால் உபயோகிக்கப்பட்டது. அது ஒரு தூதுவனாக உபயோகிக்கப்பட்டது. இப்பொழுது என் மனதில் ஒரு சிறு கதை எழுகின்றது. அதை ஒருமுறை ஒரு புத்தகத்தில் படித்தேன். அது என்ன புத்தகம் என்று எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. அது முதலாம் உலக யுத்தத்தின் வீழ்ச்சி என்னும் புத்தகமாயிருக்கலாம். அதை குறித்து எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. அதில் நீங்கள் இந்த கதையை காணாவிட்டால் நான் கூறினது தவறு. அதை ஏதோ ஒரு புத்தகத்தில் படித்தேன். அது பல ஆண்டுகளுக்கு முன்பு. ஆனால் அது நிச்சயமாக அது உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம். அமெரிக்க போர் வீரர்கள் ஜெர்மானியரின் எந்திர துப்பாக்கி சுடுதலின் விளைவாக ஒரு குழியில் சிக்கிக் கொண்டனர். ராணுவ வீரர்களாகிய உங்களில் சிலர் அவர்கள் எப்படி இரவு பார்க்க சென்றிருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். அவர்கள் சிக்கிக் கொண்டனர். அவர்களிடம் துப்பாக்கி வெடிமருந்து கொஞ்சம்தான் மீறி இருந்தது. ஜெர்மானியர்கள் திரளாக அணிவகுத்து எல்லா இடங்களிலும் முன்னகர்ந்து கொண்டிருந்தனர். அவர்களை பலப்படுத்துவதற்காக சேனைகள் சிறிது உதவி கிடைக்காவிட்டால் அவர்கள் விரைவில் மறித்து போவார்கள் என்று அறிந்திருந்தனர். அவர்கள் மறிக்கத்தான் வேண்டும். ஏனெனில் ஜெர்மானியர்கள் மலையை விட்டு கீழே இறங்கி வந்து அவர்களுடைய கழுத்துகளுக்கு கீழாக பார்த்து அவர்களை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது அமெரிக்க வீரர்களில் ஒருவனுக்கு அவரிடம் ஒரு சிறு புறா இருந்தது ஞாபகம் வந்தது. இந்த புறாவினால் அந்த இடத்தை விட்டு வெளியே செல்ல கூடுமானால் இவர்கள் முகாமிட்டுள்ள தலைமை அலுவலகத்திற்கு ஒரு செய்தியை கொண்டு செல்ல முடியும் என்பதை அவன் அறிந்திருந்தான். எனவே அவர்கள் உட்கார்ந்து ஒரு சிறு குறிப்பை எழுதி, அதாவது நாங்கள் இந்த குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நிலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம், எங்களிடமிருந்து வெடிமருந்து குறைந்து விட்டது, இன்னும் சில மணி நேரத்தில் நாங்கள் சரணடைய வேண்டும் அல்லது கொல்லப்பட வேண்டும் என்று குறிப்பு எழுதி அதை இந்த சிறு புறாவின் பாதத்தில் கட்டிவிட்டு அதை பறக்கவிட்டனர். புறாவானது வீடு திரும்பும் பறவை. எனவே அது என்ன செய்கிறது? அது வீடு திரும்பி தன் துணையை கண்டுபிடிக்கிறது. அந்த பெண் புறா இந்த ஆண் புறாவானது வீடு திரும்ப வேண்டுமே என்று கவலை கொள்கிறது. அந்த புறா பறந்து சென்ற போது ஜெர்மானியர்கள் என்ன நடந்தது என்று அறிந்து கொண்டனர். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த புறாவை நோக்கி சுட்டனர். அவர்களில் ஒருவன் சுட்ட .30 தோட்டா அதன் காலை உடைத்தது. மற்றொரு தோட்டா அதன் முதுகில் உள்ள பெரிய மாமிசத்தை பித்துவிட்டது. அதன் மார்பு முழுவதுமே காயப்பட்டது. அதன் சிறகுகளில் ஒன்று அடிபட்டு ஊனமாகி அது பக்கவாட்டில் பறந்தது. அப்படி இருந்தும் அது உயர பறந்து முடிவிலே அந்த இடத்தை அடைந்தது. ஊனமடைந்து காயப்பட்டு உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அப்படி இருந்த போதிலும் அந்த செய்தியுடன் அது முகாமை அடைந்தது. அது ஒரு மகத்தான புறா. ஆனால் ஓ சகோதரனே, ஏசாயா 53 அதிகாரம் ஒருவரை குறித்து உரைக்கிறது. வீட்டில் இருந்த எல்லா நன்மைகளையும் விட்டு கீழே இறங்கி வந்த ஒருவரை குறித்து. நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். வியாதி, மூடநம்பிக்கை, பிசாசுகள் ஆகிய அனைத்தும் நம்மை சிக்க வைத்திருந்தன. நமக்கு எந்த விதமான வழியே இல்லாமல் இருந்தது. சபையாண்டு தவறான வழியில் சென்றது. அவர்கள் ஸ்தாபன வழிகளில் ஈடுபட்டிருந்தனர். பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்றும்
கிண்ணங்களும் செம்புகள் போன்றவர்களை கழுவும் விஷயத்தில் தேவனுடைய வார்த்தை அவர்கள் அவமாக்கினர். ஆனால் இந்த சிறு புறா கீழே இறங்கி வந்தது. அங்கு ஒரு காரியம் மாத்திரமே சம்பவிக்க முடியும், அங்கு ஒரு மீட்பர் இருக்க வேண்டும். காயப்பட்டு நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு கிடிக்கப்பட்டு இருந்தும் ஆனால் அவர் வீடு செல்ல வேண்டிய வழியை அறிந்திருந்தார். எனவே அவர்கள் ஒரு கூட்டம் ஓநாய்களைப் போல அவரை நொறுக்கி காயப்படுத்தி கிழித்த அந்த கல்வாரி சிலுவையில் இருந்து அவர் பறந்து சென்று பரலோகத்தின் கதவுகளை அடைந்தது. முடிந்தது, முடிந்தது. அவர்கள் விடுதலையானார்கள். இப்பொழுது வியாதி சுகமடைய முடியும், இப்பொழுது பாவிகள் ரட்சிக்கப்பட முடியும், கட்டுண்டவர்கள் விடுதலையாக்கப்பட முடியும் என்றார். இந்த உக்கிரமான போரில் எல்லாமே அவருக்கு விரோதமாக நேர்ந்தது. அவர் நொறுக்கப்பட்டு காயப்பட்ட போதிலும் கவிஞனும் கூட இவ்வாறு கூறினான், பிளக்கப்பட்ட கற்பாறைகள் இருசூழ்ந்த வானங்கள் மத்தியில் என் இரட்சகர் தம் தலையை சாய்த்து உயிர் நீத்தார். ஆனால் திறக்கப்பட்ட திருச்சியிலே பரலோகத்தின் மகிழ்ச்சிக்கும் முடிவற்ற நாளுக்கும் வழியை காண்பித்தது. என் வாழ்நாள் முழுவதும் நான் பயங்காளியாயிருந்தேன். நான் சிறுவனாய் இருந்தபோது ஏதோ ஒன்று என்னை தாக்கி பயம் ஊட்டியது. 7 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அது மறுபடியும் எனக்கு நிகழும். ஆட முதலில் தொடங்கினது சகோதரன் ஜாக்கிரதை அறிவார். நான் ஓராண்டு காலம் சுவிசேஷ வேலையில் இருந்து அப்பொழுது விலகியிருந்தேன். ஏதோ ஒன்று சம்பவித்தது. ஜியானிடா ஹெம்சில் பாடல்களை பாடும் அந்த நாளை நினைவு கூறுகிறேன். அவருடைய பெயர் இப்பொழுது ஜியானிடா கெல்லி என்று நினைக்கிறேன். அவருடைய கணவர் மறித்த பின்பு அவள் சகோதரன் கெல்லியை மணந்தார். மற்றும் அண்ணாஜியின் அவர்களுடைய புகைப்படங்கள் இன்னும் உண்டு. இந்த இரு பெண்களும் சகோதரி மூரும் சேர்ந்து ஒரு சிறு மூவர் பாடல் குழு அமைத்திருந்தனர். அவர்கள் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்பால் நோக்குதல் என்னும் அந்த பாடலை பாடினது என்னால் மறுக்கவே முடியாது. செவரன் ஜாக், அவர்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். பிளாரிடாவிலிருந்து வரும்போது எவ்வளவு அருமையான சிறு பெண்கள். எனக்கு நினைவிருக்கிறது அன்று காலை இந்நாட்டின் வடபாகத்தில் உள்ள ஒரு சிறு பெந்தைகோஸ்தி குழு, அவர்கள் மிச்சிகனை சேர்ந்தவர்கள் நினைக்கிறேன். அங்கு இந்த பெண்கள் நின்று கொண்டிருந்தனர். அப்பொழுது சகோதரன் ஹூப்பர், அன்றிரவு அவரை இங்கு கண்டேன். அவர் ஒரு கால் இப்பொழுது இங்கு இருக்க மாட்டார். அவர் சகோதரன் ஹெட் ஹூப்பர். சகோதரன் ஹெட், இங்கு இருக்கின்றீர்களா? நான் நினைக்கவில்லை. அன்றிரவு அவர் இங்கு உட்கார்ந்து கொண்டிருந்தார். உங்களில் பலருக்கு அவரை தெரியும். அவரும் நானும் சகோதரன் ஹூலியும் வெளியே சென்று கொண்டிருந்தோம். அந்த மூலையில் நின்று கொண்டு பாடின அந்த பெண்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் தலையில் இருந்து ஒரு மஞ்சள் ரோஜா பூவை எடுத்துக் கொடுத்தனர். அந்த இடத்தில் தான் அந்த பைத்தியம் பிடித்தவன் சுகமடைந்தான். பெரிய அற்புதங்கள் நிகழ்ந்தன. நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடுமோ அவ்வளவு மகிழ்ச்சியோடு தெருவில் வந்து கொண்டிருந்த போது திடீரென்று அது என்னை தாக்கினது. 1 ஆண்டுக்கு பிறகு நான் மறுபடியும் சுவிசேஷ வேலைக்கு செல்வதற்கு முன்னால் அது என்னை கொல்லும் அளவுக்கு துன்புறுத்தினது. நான் சிறுவனா இருந்ததிலிருந்தே தரிசனம் என்றால் என்னவென்று எனக்கு தெரியாதென்றே நான் எப்பொழுதும் சொல்லி வந்தேன். நான் சிறுவனா இருந்த போது நான் பிரஞ்சையற்ற நிலையை அடைந்து அதை கண்டால் சுகமடைவேன் என்று எப்பொழுதும் கூறி வந்தேன். எனக்குள்ள கோளாறு என்னவென்று கண்டுபிடிக்க நான் மேயோ மருத்துவமனைக்கு செல்ல எப்பொழுதும் விரும்பினேன். என் வயிறு புளிப்பாகிவிடும், ஓ என்ன பயிற்சி வலி, தாங்க முடியாது. சகோதரன் ஜாக் அப்பொழுது வீட்டில் எனக்கு உதவி செய்தார். என் வாயிலிருந்து வெளிவரும், நான் இந்த நிலையிலேயே பிரசங்க பீடத்துக்கு சென்று என்னை காட்டிலும் இருமடங்கு மோசமாய் உள்ளவர்களுக்கு ஜெபிப்பேன், அவர்கள் சுகமடைவார்கள். முகத்தில் புற்றுநோய் இருந்த அந்த மனிதனின் மேல் என் கரங்களை தூக்கி வைக்கும்படி கூறினேன். அந்த புற்றுநோய் அங்கே நின்று கொண்டிருக்கும் போதே அவனுடைய முகத்தை விட்டு அகன்றது. நான் மிகவும் வியாதிப்பட்டிருந்ததால் என்னால் நிற்கவே முடியவில்லை. நான் பட்ட கஷ்டத்தை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அது ஒரு விதமான மனக்கிலேசம். அது என் வாழ்நாள் பூராவும் 7 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வந்து கொண்டே இருந்தது. அந்த சமயத்தில் தான் இப்பொழுது நான் இருக்கிறேன். 7 8கள். எனவே நான் அவ்வளவு துயரப்பட்டு கதறினேன், கெஞ்சினேன், முறையிட்டேன். முடிவில் மேயோ மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு செல்ல என்னிடம் போதிய பணம் உண்டென்று எண்ணி நான் அங்கு செல்ல தீர்மானித்தேன். அங்கு சென்றால் உனக்குள்ள கோளாறு என்னவென்று அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள் என்று கூறினார்கள். மனைவியும் நானும் வெக்கியும், அப்போது தாரால் சிறு குழந்தை. நான் என் சுகமளிக்கும் ஊழியத்தை அப்போதுதான் தொடங்கின சமயம் அது. நாங்கள் மெய்யோ மருத்துவமனைக்கு புறப்பட்டோம். நான் மருத்துவ பரிசோதனைக்கு உட்பட்டேன். அடுத்த நாள் காலையில் எனக்கு கடைசி பரிசோதனை. அதற்கு முந்தின இரவு நான் எழுந்து படுக்கையில் உட்கார்ந்து கொண்டு சுற்றுமுற்று பார்த்துக் கொண்டே இருந்தேன். அப்பொழுது எனக்கு முன்னால் காண்பதற்கு என்னை போல் உள்ள ஒரு சிறுவன் நின்று கொண்டிருப்பதை கண்டேன். அவனுக்கு ஏறக்குறைய 7 வயது இருக்கும். உற்று பார்த்தபோது அது நானேதான். அவன் ஒரு மரத்தின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தான். ஒரு மரத்தின் மேல் ஒரு குச்சியை மேலும் கீழுமாக தேய்த்தால் அது மர பொந்தில் உள்ள மேலாக அந்த மரத்தில் உள்ள அணிலை பயப்படுத்தி வெளியே கொண்டு வரபடி செய்யும் என்பதை அணில் வேட்டைக்காரர்கள் எவரும் அறிந்ததே. அந்த தரிசனத்தில் அந்த அணில் எங்கு சென்றது என்பதை கண்டு அது எப்படிப்பட்ட அணில் என்று நினைத்துக் கொண்டே அந்த மரத்தை தேய்த்தேன். அப்பொழுது நான் சிறு பையனாக இருந்தது போய் சுமார் 38 வயதுடைய ஆளாக மாறினேன். நான் அந்த கிளையை தேய்த்துக் கொண்டிருந்த போது அந்த மர பொந்திலிருந்து இவ்வளவு நீளமான ஒரு சிறு அணில் வெளியே வந்தது. அது ஏறக்குறைய கருப்பு நிறம் கொண்டதாயிருந்தது. அதன் மேலிருந்த சிறு பூச்சிகள் பறந்து சென்றது போல் தோன்றின. மணியில் போன்ற அந்த சிறு கண்கள் நான் கண்டதிலேயே மிகவும் பொல்லாத கண்கள். காண்பதற்கு அதை அணியை காட்டிலும் பெரிதாக ஒரு வீசலை போல் இருந்தது. அது என்னையே முறைத்து பார்த்துக் கொண்டிருந்தது. நான் நல்லது என்று கூற என் வாயை திறந்தேன்.
நான் அப்படி செய்தபோது என் கண்ணை சிவிடுவதற்குள்ளாகவே அது என் வாய்க்குள் பாய்ந்து என் வயிற்றுக்குள் இறங்கி என்னை படாத பாடுபடுத்திவிட்டது. என் தரிசனம் கலைந்த போது நான் கைகளை உயர்த்தியோ தேவனை என் மேல் இறங்கும் அது என்னை கொல்லுகின்றது என்று நான் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தேன்.
அப்பொழுது அறையில் ஒரு சத்தம் எழும்பி அது 6 அங்குல நீளம்தான் என்பதை ஞாபகம் கொள்ளுகின்றது. எத்தனை பேர் இந்த வரலாற்றை கேட்டிருக்கிறீர்கள்? கூடாரத்தினரிடம் இதை நான் அடிக்கடி கூறியிருக்கிறேன். இது இப்படியாக தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தது. வேதனை அதே விதமாக இருந்தது. அடுத்த நாள் மேயோ சகோதரர்கள் என்னை பரிசோதித்துவிட்டு, உன் தகப்பனார் அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்தவர், அவர் குடிப்பது வழக்கம், உன் தாய் பாதி இந்திய நினைவேணியை ஜாதி கலந்தவன், எனவே உனக்கு பயப்படும் நிலைமை ஏற்பட்டுள்ளது, அதிலிருந்து நீ விடுதலை ஆகவே முடியாது, மற்றபடி நீ ஆரோக்கியம் உள்ளவன், ஆனால் இது ஏதோ ஆத்மாவில் உள்ள காரியம், அதை மனிதனால் கட்டுப்படுத்த முடியாது. ஒரு மனிதன் மறித்த பிறகு அவனுக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய முடியாது, ஏனெனில் அவனுடைய ஆத்மா போய்விட்டிருக்கும். இதிலிருந்து நீ விடுதலையாகவே முடியாது என்று சொல்லிவிட்டார். அந்த என்னுடைய பழைய வைத்தியர் என்னிடம், என் தகப்பனார் 85-90 வயதான போது இருந்தார் என்றும், அவர் மறிப்பதற்கு 1-2 மாதங்களுக்கு முன்பு அவர் அவரை பரிசோதித்தார் என்றும், அவருடைய வாழ்நாள் முழுவதும் இது அவருக்கு உண்டாயிருந்ததென்றும், அவருக்கு திரும்ப திரும்ப காலம் வரையில் வந்து கொண்டிருந்ததென்றும் அவர் கூறினார். அவர் சிலருக்கு இது நேரிடும் போது அவர்களுக்கு அதிக கோபம் வருகிறது, அந்த விதமான ஒன்றுதான் மனிதர்களை கொன்று போடும். மற்றொரு விதம் ஸ்திரீகளுக்கு மாதவிடாய் இருக்கும் சமயத்தில் நேரிடுவது, அவர்கள் அழுது கொண்டே இருப்பார்கள், அது துயர உணர்ச்சியை அளிக்கும். பழங்காலத்தவர்கள் அந்நிலையை விவரிக்க ஹேட் த ப்ளூஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். அது அவர்களை விட்டு போகவே போகாது, அது வரும்போது வயிறு புளிப்பாகிவிடும், அவர்கள் அவதிப்படுவார்கள் என்றார். நான், ஐயா எனக்கு அப்படி ஒன்றும் இல்லையே, நான் சந்தோஷமாகத்தானே இருக்கிறேன் என்றேன். அவர், அது சரிதான், இது மானிட மனதில் ஏற்பட்ட ஒன்று, இது உன் வாழ்நாள் பூராவும் உனக்கு இருக்கும் என்று சொல்லிவிட்டார். என்ன ஒரு அதிசயத்தை உண்டாக்கும் காரியம், ஆனால் அது 6 அங்குலம் நீளம் மாத்திரமே என்று ஞாபகம் கொள் என்னும் வார்த்தை. அதை நினைக்கும் போது என் நினைவில் அது பதிந்திருந்தது. பின்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கும் என் அருமை மனைவி அதை குறித்து உங்களிடம் கூற முடியும். ஒவ்வொரு ஆண்டும் அதை குறித்து சிந்தனை செய்து கொண்டே வந்தேன். சென்ற முறை நான் வெளிநாடு போகும்போது, அதற்கு முன்னர் நான் வீடு திரும்பி அணில் வேட்டைக்காக சென்றேன். நான் காரை விட்டு சகோதரன் பேங்க் சூடுடன் கீழே இறங்கினேன். அவர் இன்றிரவு இதை கேட்டுக் கொண்டிருக்கிறார். நான் மலையின் மேல் ஓட ஆரம்பித்தேன். அப்பொழுது இருதயம் என்னை விட்டு வெளியே குதித்துவிடும் என்பது போன்ற உணர்ச்சி உண்டானது. நான் டாக்டர் சாம் அடரிடம், அவிடமாக அது செய்கிறது, அது என்ன என்று கேட்டேன். அவர், அடுத்த முறை அப்படி நேரிடும் போது உன் இருதய துடிப்பை வரைபடமாக்கி பார் என்றார். நான் சரி என்றேன். அடுத்த ஆண்டும் அதே போன்ற உணர்ச்சி எனக்கு உண்டானது. நான் இருதய துடிப்பு வரைபடம் எடுத்தேன். அவர், உன் இருதயத்தில் ஒரு கோளாறும் இல்லை, உனக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை உள்ளதென்றார். அப்பொழுது முதல் அது எனக்கு வரத் தொடங்கினது. நல்லது. வேறொரு மருத்துவர் எனக்கு நெருங்கிய நண்பர், அவர், அது உன் இருதயம் தம்பி, நீ ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது என்று கூறிவிட்டார். அந்த ஆண்டுதான் நான் சகோதரன் மூலை தொலைபேசியில் கூப்பிட்டு விஷயத்தை கூறினேன். எனக்கு பதிலாக வேறு யாரையோ பிரசங்கத்துக்காக ஏற்பாடு செய்தார். நான் அப்பொழுது சகோதரன் பிரெட்டுடன் செம்மறி ஆட்டுக்கடா வேட்டைக்காக சென்றேன். எனக்கு 16 வயது இருந்த போது நான் செய்தது போல் நான் மலையின் மேலேறி பல மைல்கள் ஓடினேன். ஆனால் அது என்னை சிறிதும் தொல்லைப்படுத்தவில்லை. பாருங்கள், நான் திரும்பி வந்து சாமிடம் கூறினேன். அவர், ஏதோ கோளாறு உள்ளது, நீ ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது என்றார். அதன் பிறகு நான் தரிசனத்தில் பழமை நாகரிகம் கொண்ட ஒரு மருத்துவர் கையில் மருத்துவ குழாயுடன் நின்று கொண்டிருப்பதை கண்டேன். ஒரு நாள் அவர் எனக்கு முன்னால் நின்று கொண்டு, அது உன் இருதயம் என்று அவர்கள் கூறுவதை நம்பாரே, அது உன் வயிறு என்றார். அப்பொழுது நான், இது ஒரு தரிசனமாக இருப்பதால் இந்த வார்த்தையை நான் நம்புவேன் என்று நினைத்துக் கொண்டேன். நான் ஆப்பிரிக்காவுக்கு புறப்பட்டேன். சில ஊசிகள் போட்டுக் கொண்டேன். அங்கு செல்வதற்கு முன்பு நான் பல ஊசிகள் போட்டுக் கொள்ள வேண்டியதாக இருந்தது, அதுதான் சட்டம். ஆகவே இந்த ஊசிகளை தான் போட்டுக் கொண்ட போது அவர், உன்னில் ஒரு கோளாறும் நான் கண்டுபிடிக்கவில்லை, உன் ஹீமோகுளோபின் 96, நீ இப்பொழுது 16 வயதுடனாய் இருக்க நேரிட்டாலும் இதை காட்டிலும் சிறந்ததாக இருக்கவே முடியாது. இன்னும் 100 ஆண்டுகளுக்கு உன் இருதயம் வேலை செய்ய போதுமானதாய் உள்ளது. உன் சுவாசப்பை எல்லாமே நன்றாய் உள்ளது, உனக்கு ஒன்றுமில்லை, சர்க்கரை கூட இல்லை என்றார். நான் நன்றி என்று கூறினேன். நான் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டேன், ஏனெனில் நான் ஆரோக்கிய சான்று பத்திரத்தை குழுவிடம் சமர்ப்பிக்க வேண்டும். அவர், உன கதை குறித்து ஏதாவது தெரியுமா என்று கேட்டார். நான், ஒன்றுமில்லை, ஆனால் எப்பொழுதுமே வயிற்றில் அமிலம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்றேன். அவர், நல்லது, நான் உனக்கு சொல்கிறேன். நான் சொன்னேன், ஓ, எனக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது, நான் மேயோ சகோதரிடமும் மற்ற இடங்களுக்கும் சென்றிருந்தேன் என்றேன். அவர், ஒரு நிமிடம் பொறுங்கள், சில நேரங்களில் வயிற்றுப்புண் மிக சிறியதாக இருக்குமானால் வேரியம் ஆகாரம் பரிசோதனையில் அது காணப்படாது, சில சமயங்களில் காணப்படாதபடி மிக பெரியதாக இருக்கும், ஏனெனில் எக்ஸ்ரே ஒரு நிழல் மாத்திரமே. சிறு வயிற்றுப்புண்ணை எக்ஸ்ரேயில் காண முடியாது, ஏனென்றால் வேரியம் ஆகாரம் போதிய அளவுக்கு ஒட்டிக் கொள்வதில்லை. சிறு சிறு வயிற்றுப் புண்கள் நிறைய இருந்தால் அது அப்படித்தான் இருக்கும். இங்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார், அவர் ஒரு கருவியை கண்டுபிடித்திருக்கிறார், அவர்களிடம் அது உள்ளது. அவர்கள் கொஞ்சம் சோடியம் பென்டோஸ்டால் கொடுத்து உன்னை தூங்க வைத்து விடுவார்கள். பிறகு ஒரு குழாயை உங்கள் தொண்டையின் வழியாக செலுத்தி உங்கள் வயிற்றில் என்ன கோளாறு என்று நேராக காண்பார்கள். அவர் உங்கள் மாதிரியானவர், அவர் ஒரு கிறிஸ்தவர், நீங்கள் ஏன் அவரை சென்று காணக்கூடாது என்றார். அவருடைய பெயரை நான் எழுதி கொண்டேன், டாக்டர் வான் ராபன்ஸ்வர்த். நான் ஆப்பிரிக்காவிலிருந்து திரும்பி வந்தபோது அவரை காண சென்றிருந்தேன்.
ஓ, அவர் மிகவும் அருமையான முதியவர். அவர் டச்சு கிழக்கின்ற தீவுகளில் இருந்து வந்த பல மிஷனரிமார்களில் ஒருவர். அவர் என்னை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார், என் புத்தகங்களையும் படித்திருக்கிறார். ஓ, அவருடன் கைகுலுக்கி, சகோதரர் பெர்னாமே, இந்த பரிசோதனை உங்களுக்கு நடத்த நான் மிக்க மகிழ்ச்சி கொள்வேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன், அடுத்த வாரம் இங்குள்ள மருத்துவமனைக்கு செல்லுங்கள். போவதற்கு முன்பு என்னை கூப்பிடுங்கள். நான் உங்களுக்கு சோடியம் பெண்டத்தால் ஊசி போட வேண்டும். அப்பொழுது அது உங்களை 5 நிமிடங்கள் தூங்க வைக்கும் என்றார். என் மகள் பல்லை பிடுங்கு கொள்வதற்காக அந்த ஊசி போட்டுக் கொண்டாள். சகோதரன் நார்மனின் மகளும் கூட. 5 நிமிடம் தூக்கம் தானே, அதனால் பாதகமில்லை என்று எண்ணினேன். அவர்கள் வயிற்றுக்குள் என்ன இருக்கிறது என்று பார்த்தால் எனக்கு திருப்தியாயிருக்கும் என்று எண்ணினேன். அடுத்த நாள் காலை நான் படுக்கையிலிருந்து எழுந்து சுற்றுமுற்று பார்த்தேன். என் கட்டிலுடன் இணைந்த கட்டிலை நான் பார்த்தேன். என் மனைவி அதில் இருந்தால் உறக்கத்தினின்று இன்னும் எழுந்திருக்கவில்லை. நான் ஜன்னலின் வழியாக உயரமான கேட்டலினா மலைகளை பார்த்துக் கொண்டிருந்தேன். கர்த்தருடைய தூதன் என் கையில் அந்த பட்டயத்தை போட்ட அந்த இடத்தை நான் நோக்கி பார்த்தேன். அந்த இடத்தையும், நீங்கள் படத்தில் காணும் 7 தூதர்கள் தோன்றின அந்த இடத்தையும் பார்த்துக் கொண்டே இருந்தேன். அங்கு பெரிய காரியங்கள் நிகழ்ந்தன. நான் பார்த்துக் கொண்டே இருந்தபோது நான் தரிசனத்துக்குள்ளாகி அந்த அணில் இருந்த அந்த மரத்தடியில் நின்று கொண்டிருந்தேன். நான் மேலே நோக்கி பார்த்து அதுதான் அணிலின் இருப்பிடம் என்றேன். அந்த அணில் இன்னும் அங்கு இருக்கின்றதா என்று வியந்தேன். அந்த தரிசனத்தில் நான் மரத்தின் கிளையை ஆட்டின போது அந்த அணில் வெளியே வந்தது. நான் என் கண்ணை சிமிட்டுகிற நேரத்திற்குள் பாருங்கள், அது தான் கண்டதிலேயே மிகவும் விசித்திரமான தோற்றமுள்ள அணில். இந்த அடையாளங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என் ஊழியத்தை குறித்து நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அது என் மேல் பாய்ந்தது, ஆனால் அதன் குறி தவறினது. அது வாய்க்குள் போகாமல் என் மார்பின் மேல் பட்டு கீழே விழுந்து விட்டது. இப்படி நடந்தவுடன் ஏதோ ஒன்று கேட்டலினா மலைகளுக்கு செல் என்று கூற கேட்டேன். நான் திரும்பி பார்த்தேன். மேடா, உலகத்தினர் எழுந்து விட்டாயா தேனே என்று சொல்லி அவளை எழுப்பினேன். அவள் என்ன விஷயம் என்றால், அப்போது விடியற்காலை 5 மணி இருக்கும். நான் சொன்னேன், நான் வெளியே பார்த்துக் கொண்டிருந்தேன், மறுபடியும் அந்த அணிலை கண்டேன் தேனே என்று. அவள் எந்த அணில் என்றாள். நான் மேயோவின் மருத்துவமனையில் இருந்தபோது கண்டேனே அந்த அணில். என்ன விஷயம் தெரியுமா, இந்த முறை அது என் வாய்க்குள் பாய தவறிவிட்டது. அது என் மார்பின் மேல் பட்டு கீழே விழுந்தது. நான் தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக என்றேன். நான் சிறுவனாய் இருந்தது முதலே இப்படி நடக்க வேண்டும் என்று ஆவலாயிருந்தேன். அப்படி நடப்பதை நான் காண முடிந்தால், தரிசனம் என்றால் என்னவென்று நான் அறிவதற்கு முன்பே அப்படி நடப்பதை நான் காண நேரிட்டால் நான் சுகமடைந்து விடுவேன். அது என்ன கூறுகிறதோ அப்படித்தான் நான் இருப்பேன் என்று கூறினேன். நான் 40 ஆண்டுகளாக இதற்காக காத்துக் கொண்டிருந்தேன். அது இப்பொழுது நடந்துவிட்டது என்றேன். முன்பு நான் மேயோ மருத்துவமனையில் இருந்தபோது அவர்கள் இதை எனக்கு அறிவித்த போது நான் படுக்கையில் விழித்துக் கொண்டு இருந்தபோது இந்த தரிசனத்தை கண்டேன். என் தாயார் மகிமைக்குள் பிரவேசித்து விட்டார்கள். அவர்கள் மிகவும் வினோதமானவர்கள். அவர்கள் வாழ்ந்த நாட்களில் 3 அல்லது 4 சொப்பனங்களை கண்டார்கள். அவை யாவும் எப்பொழுதும் உண்மையாகவே இருந்தன. அவர்கள் சொப்பனத்தை என்னிடம் சொல்ல தொடங்குவார்கள். நான், அம்மா நிறுத்திக் கொள்ளுங்கள், மீதியான சொப்பனத்தை நான் கூறுகிறேன் என்று சொல்லி அதை கூறுவேன். புரிகின்றதா? அர்த்தம் உரைப்பதற்காக நீங்கள் என்னிடம் சொப்பனத்தை கூறும்போது நீங்கள் கண்ட விதமாக அப்படியே அதை என்னிடம் கூறுவதில்லை. அதை நான் மறுபடி தரிசனத்தில் காணும்போது நீங்கள் சொப்பனத்தில் கண்டதை நான் அப்படியே காண்கிறேன். இறகு அதன் அர்த்தம் என்னவென்று அவர் என்னிடம் உரைக்கிறார். புரிகின்றதா? உங்கள் சொப்பனத்தை நீங்கள் என்னிடம் கூற வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொப்பனத்தையே எனக்கு காண்பித்து விடுகிறார். புரிகின்றதா? பிறகு நான், நீங்கள் இதை கூற மறந்துவிட்டீர்களே, அதை கூற மறந்துவிட்டீர்களே என்கிறேன். பாருங்கள், சொப்பனத்தின் அர்த்தத்தை உரைக்க வல்ல தேவன் அந்த சொப்பனத்தையும் காண்பிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் ஒன்றை காண்பிக்கவும் முடியும், அதன் அர்த்தத்தையும் அவரால் கூற முடியும். அவ்வாறு வேதாகமத்தில் ஒரு சம்பவம் உள்ளது அல்லவா என் நினைவுக்கு வந்தது. அது தானியேல் அல்லவா? இல்லை, யோசேப்பு. அது வேதத்தில் எங்கோ உள்ளது, எனக்கு ஞாபகம் வந்தது. சொப்பனம் என்னவென்று உன்னால் கூற முடியுமானால்? ஓ, அது நேபுகாத்ராஜா. அது சரி, அவன் உங்களால் முடியாவிட்டால் என்றான். மந்திரவாதிகள் சொப்பனத்தை சொல்லும் என்றனர். அவன் சொப்பனம் எனக்கு மறந்துவிட்டது என்றான். சரி சரி, எனக்கு அது ஞாபகம் வந்தது. இப்பொழுது கவனியுங்கள், நான் திரும்பி வந்தபோது அம்மா பில்லி இங்கு அருகில் வந்து உட்காரு. நான் ஒரு விசித்திரமான சொப்பனம் கண்டேன். சொப்பனத்தில் நீ வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருந்தாய், உன் வயிறு வழக்கம் போல் இருந்தது என்றார்கள். அவர்கள் எத்தனை விதமான ஆகாரம் எனக்கு சமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள், நீ மலையின் மேல் வீடு கட்டிக் கொண்டிருந்தாய், அப்பொழுது 6 வெள்ளைப்புறாக்கள் எஸ் என்ற எழுத்து வடிவில் பரலோகத்திலிருந்து சத்தமிட்டு பறந்து வந்து உன் மார்பில் உட்காருவதை கண்டேன். அதை நீ பார்த்துக் கொண்டிருந்த போது முன்னால் இருந்த புறா உன்னிடம் எதையோ கூற முயன்றது. அவை உண்மையிலேயே பளபளப்பான வெள்ளைப்புறாக்களாயிருந்தன. அவை தங்கள் சிறு தலைகளை உன் கன்னத்தின் மேல் வைத்து கு 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 என்று சத்தமிட்டன. என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. கு
கு கு என்று அவை சத்தமிட்டுக் கொண்டிருந்தன. நானோ எனக்கு புரிந்துவிட்டது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றேன். அவர்கள் சொன்னார்கள், அவை மறுபடியும் எஸ் வடிவில் கு 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 என்று சத்தமிட்டுக் கொண்டே வானத்தில் பறந்து சென்று வீடு திரும்பின என்றார்கள். நான் கண்ட அந்த சிறு மிருகம் 6 அங்குலம் நீளம் உள்ளது. அம்மா கண்டதும் 6 புறாக்கள், 6 என்னும் எண் முடிவாகாத ஒன்று. என்றாவது ஒரு நாள் நான் 7வதை காண்பேன் என்று அறிந்து கொண்டேன். 6 என்பது மனிதனின் அவதிப்படுதல். அது இப்படியாக தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தது.
அன்று காலை நிசத்தில் கண்ட பிறகு எழுந்தேன். நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தேன். என் சிறு பையன் ஜோசப்பை நான் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டி சென்றேன். அவன் இப்பொழுது டூசானில் நான் பேசுவதை கேட்டுக் கொண்டிருக்கிறான். நான் அவனை பள்ளிக்கூடத்துக்கு அழைத்து சென்றபோது மேடாவிடம், நான் எப்பொழுதும் போகும்படியாக புறப்பட்டு மேலாக போய் திரும்பி வருவேன் என்று தெரியாது என்று கூறினேன். நான் கேட்டலீனா மலைக்கு சென்று கர்த்தருடைய தூதன் என் கையில் பட்டயத்தை போட்ட அந்த இடத்தை அடைந்தேன். அப்போது காலை நேரமாய் இருந்தது. அங்கிருந்து மலையின் மேல் ஏறத் தொடங்கினேன். நான் சிகரங்களுக்கு இந்த வழியாய் போவதற்கு பதிலாக அங்கு நிறைய பாம்புகளும் தேள்களும் உண்டு. அரிசோனா எப்படி என்று உங்களுக்கு தெரியும். நான் என் வலது பக்கம் திரும்பினேன். ஒரு சத்தம் வலது பக்கம் திரும்பி என்று கூறினது. நான் அந்த சிகரங்களை அடைந்து அந்த பிரம்மாண்டமான பாறைகளை சுற்றி வந்து கொண்டிருந்தேன். அந்த பாறைகள் இந்த கூடாரத்தை காட்டிலும் பல மடங்கு பெரியவை. அந்த உயரத்தில் நான் படுத்து இளைப்பாறினேன். அந்த உயரத்தில் மனிதன் செல்வது மிகவும் அபூர்வம். ஏறக்குறைய 11 மணிக்கு ஒரு சிறு குகைக்குள் நுழைந்தேன். அந்த இடம் மான்கள் செல்லும் பாதையில் இப்படி சிறிது உள்ளே திரும்பி இருந்தது. என் சட்டையை கழற்றிவிட்டு என் கையில் தொப்பியை பிடித்துக் கொண்டிருந்தேன். ஏனெனில் எனக்கு அதிகமாக வியர்த்து வியர்ப்பினால் குளிர்ந்து போல் ஆயிற்று. அந்த சிறு குகைக்குள் சென்ற உடனேயே நான் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன். என் தொப்பியை கீழே போட்டுவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்து, அவர் இங்கு எங்கோ இருக்கிறார், அவர் இங்கு இருக்கிறார் என்று நான் அறிவேன் என்று நினைத்துக் கொண்டேன். அது என்ன என்று எண்ணிக்கொண்டே சில அடிகள் எடுத்து வைத்தேன். கர்த்தாவே, இங்கு எங்கோ நீர் இருக்கிறீர் என்றேன். நான் நோக்கின போது பாதையில் அந்த சிறு அணில் விழுந்து கிடந்தது. அது ஏதோ ஒன்றின் மேல் தாவின போது தவறி இடம் மாறும் முச்செடியின் மேல் மோதி அதன் தலை மார்பு வயிறு எல்லாமே அதில் சிக்கி செத்து போய் கிடந்தது. விசித்திர தோற்றம் கொண்ட அந்த சிறு அணில் என் வாய் குறியை தவறி அந்த முச்செடியில் மோதிக்கொண்டது. கர்த்தருடைய சத்தம் உன் சத்துரு மாண்டு விட்டது என்று உரைத்தது. நான் நடுங்கிக் கொண்டே அங்கு நின்றேன். நான் என் வலது காலை தூக்கி வைத்தேன். வழக்கமாக காகங்கள் அதை தின்றிருக்க வேண்டும். 2 நாட்களுக்கு முன்பு நான் ஒரு பாம்பை கொன்றேன். அது தெருவில் 1/2 மணி நேரம் அப்படியே இருந்தது. கழுகுகளும் காகங்களும் அங்கு பறந்த வண்ணமாகவே இருக்கும். அவைகள் அதை உடனடியாக கொத்திக் கொண்டு சென்றுவிடும். நான் ஒரு கோரல் பாம்பை கொன்றேன். அதுவே நமக்குள்ள மிகவும் விஷயமுள்ள பாம்பு. அது என் பக்கத்திலேயே படுத்துக் கொண்டிருந்தது. சில நாட்கள் கழித்து அதை கொண்டு போய் காண்பிக்கலாம் என்று நான் திரும்பி வந்தபோது அங்கு பறந்து வந்த அண்டங்காக்கைகள் அதை கொண்டு சென்று விட்டன. ஆனால் அந்த அணிலோ நான் தரிசனம் கண்ட அன்று முதற் கொண்டு அங்கேயே கிடந்தது. நான் தரிசனம் கண்டு 2 நாட்கள் ஆகினேன். அது ஒரு சனிக்கிழமை என்று நினைக்கிறேன். நான் திங்கட்கிழமை மலையின் மேல் சென்றேன். அது அங்கேயே இருந்தது. என் காலால் அதை நசுக்கினேன். நான் திரும்பி வந்து உட்கார்ந்து சிறிது நேரம் அழுது விட்டு ஜெபித்தேன். அநேக மைல்கள் கீழேயுள்ள டூசானை நோக்கி கொண்டிருந்தேன். சிறிது கழித்து நான் மீண்டும் திரும்பி வந்தபோது அது அப்பொழுதும் அங்கேயே கிடந்தது. அந்த குகைக்குள் நான் பிரவேசித்த போது தேவனுடைய ஆவி மறுபடியும் என் மேல் வந்தது. நான் சுற்றி வந்தேன். மலையின் கீழே சென்றேன். நான் உள்ளே சென்று என் மனைவியிடம், தேனே எனக்கு எப்படி என்று தெரியாது, ஆனால் நான் சுகமடையப் போகிறேன் என்றேன். டாக்டர் ராவன்ஸ்வர்த் என்னை பரிசோதித்த போது நீங்கள் சுகமடைவதென்பது முற்றிலும் முடியாத காரியம் என்று கூறினார். நான் 5 நிமிடங்கள் உறங்குவதற்கென அவர் எனக்கு பெண்டோத்தால் ஊசி போட்டார். ஆனால் நானோ 10 மணி நேரம் உறங்கினேன். அப்படிப்பட்ட பொருள் ஒரு ஆஸ்பிரின் மாத்திரையும் கூட என்னை அதிக நேரம் உறங்க வைத்து விடுகிறது. எனவே அவர்கள் எனக்கு ஊசி போட்டுவிட்டு அந்த குழாயை என் தொண்டைக்கு வழியாக செலுத்தினார்கள். நான் உறக்கத்திலிருந்து எழுந்த பிறகு அடுத்த நாள் காலையில் அவர் போடுகிறே, இதை உங்களுக்கு சொல்ல எனக்கு விருப்பமில்லை, உங்கள் வயிற்றின் சுவர்கள் கடினப்பட்டு உலர்ந்து போய்விட்டன என்றார்கள். அதை நான் காணவில்லை. அவர் கேஸ்ட்ரைட்டிஸ் என்னும் பெயரை உபயோகித்தார். அதன் அர்த்தத்தை நான் அகராதியில் நோக்கின போது அது உறந்து போன ஒன்று என்று இருந்தது. அவர் அதிலிருந்து நீங்கள் சுகமடையவே முடியாது, அது எப்பொழுதுமே இருக்கும் என்று கூறிவிட்டார். நான் மட்டும் கர்த்தர் தரிசனத்தை காணாமல் இருந்திருப்பேனானால் அதிகம் அதைப்பட்டு போயிருப்பேன். அடுத்த நாள் ஒரு சத்தம் மறுபடியும் மலைக்கு போ என்றது. அன்று ஒரு வழியாக போவதற்கு பதிலாக வேறொரு வழியாக போகும்படி ஏவப்பட்டேன். நான் அங்கு நின்று கொண்டு பார்த்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அதோ அந்த 7ஆம் சிறு வெள்ளைப்புறா என் முன்னால் உட்கார்ந்து கொண்டு என்னையே பார்த்துக் கொண்டிருந்தது. என் கண்களை நான் கசக்கிக் கொண்டு நிச்சயமாக இது தரிசனமாக இருக்க வேண்டும், நான் நிச்சயமாக இது தரிசனம்தான் என்றேன். நான் உற்று பார்த்தேன். சிறு புறாவே, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டேன். அது அழகாகவும் வெண்மையாகவும் இருந்தது. அது வீட்டுப் புறாவாக இருக்கும், எதுவாக இருந்தாலும் அந்த காட்டில் அவ்வளவு தூரத்தில் எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்துவை மறுத்தோரிந்து உயிரோடு எழுப்பின சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் அவருடைய ஊழியக்காரன் என்றும் அவருடைய வேதாகம் எனக்கு முன்பாக இப்போது திறந்து வைக்கப்பட்டிருக்க நான் உண்மையை கூறுகிறேன் என்றும் பொய் உரைக்கவில்லை என்றும் அவர் அறிவார். அந்த புறா அங்கு உட்கார்ந்து கொண்டு என்னையே பார்த்துக் கொண்டிருந்தது. நான் சுற்றுமுற்று நடந்தேன். நான் நிச்சயமாக அது ஒரு தரிசனம் நினைத்தேன். என் தலையை திருப்பி திருப்பி பார்த்தேன். அது அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருந்தது. சிறு சிறு வெண்மையான செட்டைகள் எவ்வளவு பனிவெண்மையா இருக்கக்கூடுமோ அவ்வளவு பனிவெண்மையா இருந்தது. அதன் சிறு மஞ்சள் கால்கள், அதன் சிறு மஞ்சள் அழகு, அது உட்கார்ந்து கொண்டு என்னையே பார்த்துக் கொண்டிருந்தது. அது மேற்கு பாகத்தை நோக்கி கொண்டிருந்தது. அதன் அருகில் இப்படி நடந்து சென்றேன். அதை நான் எக்காரணத்தைக் கொண்டும் தொட விரும்பவில்லை. நான் பாதையில் நடந்து திரும்பி வந்தேன். திரும்பி பார்த்தேன். அது அப்பொழுதும் அங்கு உட்கார்ந்து கொண்டு என்னையே பார்த்துக் கொண்டிருந்தது. சகோதரனே, ஆபிரகாமின் குமாரன் என்னும் முறையில் மருத்துவர் என்னிடம் கூறினதை நான் பொருட்படுத்த மாட்டேன். எப்படியானாலும் நான் சுகமடையப் போகிறேன். மூன்றாம் நாள் நான் மலைக்கு திரும்ப சென்றேன். நான் உயர ஏறிக்கொண்டிருந்தேன். ஒரு இந்திய தலைவன் அந்த சிறு குதிரையின் மேல் மேற்கு திசையை நோக்கி சவாரி செய்தது குறித்து தரிசனம் உங்கள் அநேகருக்கு தெரியும். ஏதோ ஒன்று என்னை ஒரு பெரிய கற்பாறைக்கு கவர்ந்தது. அப்பொழுது உச்ச நேரம், உன் கைகளை அதன் மேல் வைத்து ஜெபி என்றார். நான் கூறுவது உண்மை என்று பரலோகத்தின் தேவன் அறிவார். அந்த பாறையின் மேல் நான் கைகளை வைத்து வானத்தை நோக்கி ஜெபிக்க தொடங்கினேன். அப்பொழுது ஒரு சத்தம் மலையின் உச்சியிலிருந்து புறப்பட்டு வந்ததை கேட்டேன். எதன் மேல் சாய்ந்து கொண்டிருக்கிறாய்? உன் இருதயத்தின் மேலா என்று கூறுவதை நான் கேட்டேன். நான் இப்படி எழுந்தேன். என் திறந்த தோள்கள் இடுப்பிலிருந்து மேல் வரைக்கும் ஒன்றும் உடுக்கவில்லை. மிக வெப்பமாயிருந்தது. நான் திரும்பி பார்த்தபோது அந்த பாறையில் இருந்த வெள்ளை படிக கல்லில் வெள்ளை கழுகு என்று எழுதப்பட்டிருந்தது. யார் மூலம் அடுத்த செய்தி வரும் என்று அந்த தரிசனம் கூறின விதமாகவே நான் அதிக உணர்ச்சி வசப்பட்டேன். நான் வீட்டிற்கு ஓடி சென்று காமராவை எடுத்துக்கொண்டு அடுத்த நாள் சென்று அதை புகைப்படம் எடுத்தேன். அது அப்பொழுதும் இருந்தது. அந்த பாறையில் வெள்ளை கழுகு என்று எழுதப்பட்டிருந்தது. புறாவானது கழுகை நடத்தி செல்லுதல். எப்படியோ எனக்கு தெரிந்து விடுகிறது. அது நடப்பதற்கு முன்பே உங்களிடம் நான் கூறிவிடுகிறேன். மருத்துவர் மிகவும் நல்லவர். அவர் சிறந்த மருத்துவர் என்பதில் ஐயமில்லை. அவர் மிகவும் அருமையானவர். ஆனால் நான் இதிலிருந்து மீளப் போகிறேன் என்று எனக்கு தெரியும். அது முடிந்து விட்டது. நான் சுகமடையப் போகிறேன். சற்று முன்பு எரணி பாடின புறாவின் சிறகுகள் மேல் என்னும் பாடலை நான் நிறுத்திக் கொண்டிருந்தேன். அதன் இனிய இசை எப்படி இருக்கிறது? எரணி அதை எனக்கு தொடங்கி தாருங்கள். எரணி இரண்டு சரணங்களை மாத்திரம் பாடினார் நினைக்கிறேன். உங்களுக்கு நான் மூன்று சரணங்களை பாடப்போகிறேன்.
அன்புள்ள தேவனே, இந்த காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிதாவே, நீர் நோவாவுக்கு அடையாளம் தந்தீர். நீர் உலகத்துக்கு அடையாளம் தந்தீர். நீர் எனக்கு ஒரு அடையாளம் தந்தீர். அடுத்த நாள் அந்த கழகு பறப்பதை கண்டபோது, ஓ தேவனே, இப்போது ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது. தேவனே, புறா அதை வழிநடத்த நீர் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தாவே, அதை அருளும். அது இதுவரை எனக்கு இல்லாத ஒரு விசுவாசத்துக்கு என்னை வழிநடத்தியுள்ளது. தேவனே, அது குணமாகிவிடும் என்று நான் அறிவேன். பிதாவே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றிரவு கர்த்தாவே, மறுபடியும் உம்முடைய செய்தியை வார்த்தையாகிய புறாவின் சிறகுகள் மேல் அனுப்புவீராக. அன்புள்ள பரலோக பிதாவே, அதை அருளும். இன்றிரவு இந்த மேடையை கடந்து செல்லும் ஒவ்வொருவருக்கும் மற்றும் தேசம் முழுவதிலும் இதை கூட்டங்களில் கேட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கும் உமது மகத்தான புறாவாகிய விசுவாசம் அவர்களுடைய இருதயங்களில் விழுந்து கர்த்தாவே அவர்கள் குணமாவதற்கு அவசியமான விசுவாசத்தை அவர்களுக்கு அருள்வீராக. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். அவர் நோவாவுக்கு செய்தியும் யோவான் ஸ்நானகனுக்கு செய்தியும் எனக்கு செய்தியும் அனுப்பினார் என்றால் அவர் மற்றவர்களுக்கும் அனுப்ப முடியும். கர்த்தாவே, அந்த புறா பொன் நிறமுள்ள தன்னுடைய அழகுடன் இப்பொழுது ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளும் பறந்து சென்று அவருடைய தழும்புகளால் என் காயங்களாலும் தழும்புகளாலும் குணமாகிவிட்டீர்கள் என்று மெல்ல உரைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். தேவனே, எங்கள் மீறல்கள் நீக்கப்படவும் எங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்படவும் எங்கள் வியாதிகள் சுகமடையவும் அருள் புரிவீராக. பிதாவே, அது உமது கரங்களில் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். இன்னும் ஒரு நிமிடம் தலைவணங்கியிருங்கள். உங்களில் எத்தனை பேர், சகோதரன் பெண்ணாமே, என் வாழ்க்கை பூராவும் நான் தவறாயிருந்து வந்திருக்கிறேன். நான் தேவனை சேவிக்க வேண்டும் என்று விரும்பியது உண்டு. ஆனால் இன்றிரவு என்னை ஒப்புவிக்க ஆயத்தமாயிருக்கிறேன். அந்த புறா இன்றிரவு என் இருதயத்திற்குள் பறந்து வர வேண்டும் என்று தேவனை வேண்டிக் கொள்ளும். அது அருகில் வந்த சிறகுகளை அடிப்பதை என்னால் உணர முடிகிறது என்று கூற விரும்புகிறீர்களானால் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். அப்படி செய்வீர்களா? நான் காணும் இந்த கூட்டத்தினரே, என்னே கட்டிடம் முழுவதையும் கைகள் உயர்த்தப்பட்டுள்ளன. தேசத்தின் மற்ற பாகங்களில் உள்ள கூட்டத்தினர்களே, சகோதரன் ஹண்ட் மற்றும் சகோதரர் கோல்மன், சகோதரன் லியாவும் மற்றவர்களும், தூசான், இரண்டாம் கூடாரம் மேற்கு கடற்கரையில் உள்ளவர்கள் எல்லா இடங்களிலும் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். புறாவானது இன்றிரவின் இருதயத்திற்குள் பறந்து வந்து பரிசுத்தாவியாகிய பணிவன் புறா சிறகுகள் மேல் தேவனுடைய இனிய அன்பை எனக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தாவே, இன்றிரவு அதை என்னிடம் கொண்டு வந்து எனக்கு தேவையான விசுவாசத்தை என் இருதயத்தில் அளிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனே, எங்கள் பாவங்களை மன்னிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். காயப்பட்ட புறா செய்தியை எங்களுக்கு கொண்டு வந்துள்ளது. ஓ தேவனே, அது முடிந்துவிட்டது. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதை விசுவாசிக்க எங்களுக்கு விசுவாசத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். அந்த புறா எங்கிருந்து வந்தது எனக்கு தெரியாது. இந்த காட்டில் அது இருந்திருக்க முடியாது. இல்லை இல்லை, அது அங்கிருக்க வழியே இல்லை. அது ஏன் வெண்மையா இருந்தது? அது ஏன் தட்டையை போல வெண்மையா இருந்தது என்று பரலோகத்தின் தேவன் அறிவார். அதோ அது அங்கே இருக்கிறது. ஓ, உங்களுக்கு தாழ்மையான உணர்ச்சி ஏற்படுறதல்லவா? நாம் ஒருவர் ஒருவர் கை குலுக்கி இதை பாடுவோம். அவரிடம் நமது கரங்களை உயர்த்தி இதை பாடுவோம். வயோதிபனான நான் என் வாழ்நாள் முழுவதும் அவதிப்பட்டேன். அவர் ஏன் இப்போது என்னை சுகப்படுத்தினார்? இந்த பாதையில் நான் இன்னும் ஒருவரை சவாரி செய்வேன் என்று நம்புகிறேன். நான் ஒரு செய்தியை கொண்டு வர வேண்டியவனாயிருக்கிறேன். இன்றிரவு என் பிதாவிடம் நான் கூறுவது என்னவெனில், இந்த புறாவின் சிறகுகள் இங்குள்ள இந்த ஜன்னல்களின் வழியாக பறந்து வந்ததாக அன்றொரு இரவு ஜூனியர் சொப்பனம் கண்டது போல், கர்த்தாவே, உமது ஊழியன் ஊழியத்துக்காக ஆஜராகிறேன் என்பதே. ஆமேன், நான் ஆயத்தமாயிருக்கிறேன். அவர் கூட்டத்தின் மேல் இப்பொழுது அசைவாடுகின்றார் என்று நாம் விசுவாசிப்போம். ஜெப அட்டை வைத்துள்ளவர்கள், இந்த உட்பாதையில் உள்ளவர்கள், நடந்து இங்கு வாருங்கள். எழுந்து நின்று இந்த பக்கமாக நடந்து வாருங்கள். ஜெப அட்டை வைத்துள்ள இவ்வரிசையில் உள்ளோர் உங்கள் இடது பக்கம் வாருங்கள். அந்த காட்டிற்குள் எங்கிருந்து அந்த புறா வந்தது? இதை நான் கூற முற்படுகிறேன். ஒரு அடையாளத்துக்காக ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்கடா அவசியமாக இருந்தது என்று தேவன் கண்டார். பாருங்கள், அவர் யெகோவா ஈரே. கர்த்தர் தமக்காக ஒரு பலி பொருளை பார்த்துக் கொள்வார். அதை யோசித்து பார்ப்போமானால், அதே தேவன் அதே ஏவுதலுடன் அதே விதமான மக்களுக்காக ஒரு புறாவை அனுப்பினார். அவர் இன்னமும் தேவனாயிருக்கிறார். யெகோவா ஈரே தமக்கு அவசியம் உள்ள எதையும் பார்த்துக் கொள்வார். இந்த ஜெப வரிசையில் நீங்கள் வந்து கொண்டிருக்கும் இந்நேரத்தில் தேவன் உங்களுக்கு புறாவின் சிறகுகள் மேல் அனுப்பும்படி கேட்பீர்களா? நீங்கள் சுகமடையப் போகிறீர்கள் என்று விசுவாசிக்கத்தக்கதாக புறா பரிசுத்த ஆவியானவரின் ஆவி தாமே உங்கள் இருதயங்களில் விசுவாசத்தை அருள ஜெபியுங்கள். எல்லாரும் எழுந்து நிற்கும்படியாக இப்பொழுது நான் கேட்கப் போகின்றேன். சகோதரன் பிரவனிடத்தில் உள்ளவர்கள், சகோதரன் ஜாக்கினிடத்தில் உள்ளவர்கள் என்ன சொல்கிறீர்கள்? சரி, நல்லது. இங்குள்ளவர்கள் இந்த பக்கம் இப்படியே வாருங்கள். அவர்கள் வரிசையில் நிற்கிறார்கள். அதற்கு பின்னால் உள்ள பாகங்களில் அவர்களுக்கு பின்னால் வரிசையில் நில்லுங்கள். நீங்கள் அவர்களுக்கு பின்னால் சென்று நின்று நீங்கள் ஜெபம் செய்யப்படுவதற்காக வரிசையில் வருகிறவர்களுக்கு பின்னால் வாருங்கள். எனக்கு நிச்சயமாக தெரியும், இது வேகமாக செல்லும் வரிசை அல்ல. நாம் சிறிது நேரம் எடுத்துக்கொண்டு நம்மால் இயன்ற வரையில் ஒவ்வொருவருக்கும் ஜெபம் செய்வோம். இந்த ஜெப வரிசையை நான் அமைக்கவே என் செய்தியை சிறிது சுருக்கிக் கொண்டேன். அதை நீங்கள் கண்டு கொண்டீர்கள். பாருங்கள், இது சகோதரன் ஜாக் மோர், சகோதரன் யங் பிரவுன் அவர்களை கௌரவிக்கும் ஞாபகத்த வரிசை. உங்களுடைய மனைவிமார்கள் உங்களை போக அனுமதித்து அவர்கள் புறப்பட்டு வந்து நாங்கள் ஒருமித்து கலிபோர்னியா அரிசோனா முழுவதும் வறண்ட இடங்களின் வழியாக சென்று வியாஜஸ்தர்களுக்கு ஜெபம் பண்ணின நாட்களின் ஞாபகர்த்தமாய் அமைந்துள்ளது. உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கின்ற இவர்கள் அன்று மறித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த முயற்சியின் விளைவாய் இன்னும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். அது என்ன செய்தது? இத்தேசத்தில் உள்ள ஒவ்வொரு சபையிலும் அது தெய்வீக சுகமளித்தலை எழும்ப செய்தது. இப்பொழுது பிரஸ்பிட்டேரியன்கள் மற்றும் பலரும் கூட அது அவர்கள் வாயை அப்படியே அடைத்து போட்டது. அந்த கோலியாத்தை கொல்ல தேவன் ஒருவரை அபிஷேகம் செய்து அதை செய்ய முடியும் என்பதை காண்பிக்க வேண்டியதாயிற்று. இதை கண்ட மற்றவர்கள் தைரியம் கொண்டு அது உண்மை என்று இதை தொடர்ந்து செய்தனர். அதை மறுபடியும் செய்ய முடியும், ஏனெனில் அவர் தமது அன்பை புறாவின் சிறகுகள் மேல் இன்னும் அனுப்பிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவர்களே, இதை நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கடந்த 3 ஆண்டுகளாக நான் கண்ட இயற்கைக்கு மேம்பட்ட அற்புதங்களை இங்கு நான் நின்று கொண்டு உங்களுக்கு எடுத்துரைக்க முயன்றால் அடுத்த சனி இரவு வரைக்கும் நான் உங்களிடம் சொல்லிக் கொண்டே இருப்பேன். அதை குறித்து நான் அதிகம் பேசுவதும் கூட இல்லை, ஏனெனில் அது கூடாத காரியம் என்பது போல் தோன்றும். ஆனால் நான் உங்களுக்கு உண்மையை தான் கூறுகிறேன். அது முற்றிலுமாக உண்மை. நாம் மகத்தான யெகோவாவின் வழிநடத்துதலின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளோடு இருந்த அவரே, புதிய ஏற்பாட்டு சபையுடன் கூட இருந்தவரும் அவரே. இன்றைக்கும் அவரே இங்கு இருந்து கொண்டு தமது நாமத்துக்கென்று புற ஜாதிகளிலிருந்து ஒரு மனவாட்டியை தெரிந்து கொண்டு வருகின்றார். அதை நம்புங்கள் ஜனங்களே. நீங்கள் நம்ப மாட்டீர்களா? நீங்கள் எப்பொழுதாவது அதை விசுவாசிக்க வேண்டும் என்று இருந்தால் இப்பொழுதே அதை விசுவாசியுங்கள். நீங்கள் அதை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றிரவு எனக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது, என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது, ஆனால் நாம் எதிர்நோக்குதலுடன் காத்துக் கொண்டிருக்கிறோம். தயவு செய்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அவருடைய ஊழியக்காரன் என்னும் முறையில் உங்களை கேட்கிறேன். நீங்கள் சபையுடன் தொடர்பு கொள்ளும் போது அதில் எல்லா வகையானவர்களும் கலந்திருப்பார்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் என்னை அவருடைய ஊழியக்காரன் என்று விசுவாசிப்பீர்களே ஆனால் ஒரு துளி சந்தேகமும் இருக்குமானால், சந்தேகம் அவிசுவாசம் என்பதே பாவமாயிருக்கிறது. உங்கள் இருதயத்தில் ஒரு துளி சந்தேகம் இருக்குமானால் அதை இப்பொழுதே எடுத்து போடும்படி பிதாவை வேண்டிக் கொள்ளுங்கள், புரிகின்றதா? அதன் பிறகு நீங்கள் உண்மையான விசுவாசத்துடன் வருவீர்களானால் அது முதலில் உங்களுக்குள் இராமல் நான் கரங்களை வைப்பதில் எந்த உபயோகமும் இல்லை. அந்த விசுவாசம் உங்களுக்கு வரும்போது அது அதை பற்றி எரிய செய்யும். அப்பொழுது நீங்கள் சுகமடைவீர்கள், அது உண்மை. நீங்கள் சுகமடைவீர்கள் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பாருங்கள், அதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள். இப்பொழுது உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தனித்தனியாக ஜெபிக்கப் போகிறேன். நீங்கள் அதை செய்யும் போது உங்கள் கைகளை ஒருவர் மேல் ஒருவர் வையுங்கள். நீங்கள் எவர்கள் மேல் உங்கள் கைகளை வைத்திருக்கிறீர்களோ அவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருங்கள். பிறகு உங்களை நான் வரிசையில் வரவழைக்கப் போகின்றேன். உங்கள் கைகளை உங்களுடன் வரிசையில் நிற்கும் யார் மேலாவது வையுங்கள். அன்புள்ள தேவனே, இவைகளை வேறு எந்த விதத்திலும் சொல்ல எனக்கு தெரியாது கர்த்தாவே. நான் உண்மை என்று அறிந்தவர்களை கூற மாத்திரம் எனக்கு தெரியும். நான் உண்மையை கூறுகிறேன் என்பதற்கு இன்றிரவு நீரே எனக்கு சாட்சி. கர்த்தாவே, என் விசுவாசமும் வருங்காலத்தில் எனக்கு கிடைக்க இருக்கும் சுகமும் அது எப்பொழுதென்றோ எப்படி என்றோ எனக்கு தெரியாது, எனக்கு அது புரியவில்லை. ஆனாலும் கர்த்தாவே, பரத்திலிருந்து அடையாளத்தை நான் பெற்றேன் என்று விசுவாசிக்கிறேன். அந்த ஏழாம் புறா முடிவில் இங்கு வந்தது. மிருகத்தின் மேல் ஏழாம் அங்குலம் விரைவில் முடிவடைந்தது, அது முடிந்துவிட்டது. தேவனே, உமது ஜனங்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன். எனவே தேவனே, எங்களை இன்றிரவு நீர் அபரிமிதமாக அபிஷேகித்து நாங்கள் கைகளை வைக்கும் எவரும் சுகமடையும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அது நாங்கள் என்பதனால் அல்ல, அது உமது கட்டளையை கை கொள்ளும் காரணத்தால். விசுவாசிக்கவில்லை இந்த அடையாளங்கள் தொடரும் என்று நீர் கூறியிருக்கின்றீர். கர்த்தாவே, நான் விசுவாசிக்க எனக்கு உதவி செய்யும். அவர்களுடைய இருதயங்கள் விசுவாசம் விதைக்கும் நிலமாக இருக்க உதவி புரியும். தேவனுடைய மகிமைக்கென்று உம்முடைய கட்டளைகளுக்கு இப்பொழுது கீழ்ப்படிந்து இந்த கட்டிடத்தில் வியாதிப்பட்டு அவதியும் ஒவ்வொரு நபரும், இங்கு மாத்திரமல்ல தேசம் முழுவதிலும் உள்ள கட்டிடங்கள் அனைத்திலும் உள்ளவர்கள் சுகமடைவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை கேட்கிறேன், ஆமேன். விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். நீங்கள் அனைவரும் எங்களுடன் சேர்ந்து ஜெபியுங்கள். இரு சிந்தனைகளை பகுத்தறியும் வரிசை அல்ல. சோர்வு பயம் அது என்னவென் எனக்கு தெரியும். ஏழை பெண் அவள் வாழ்க்கையில் சமாதானத்தையே கண்டதில்லை என்று கூறினார். அதுதான் தூங்க முடியவில்லை, பயம், இருக்கம். அன்புள்ள தேவனே, நான் உண்மையை கூறினேன் என்று எனக்காக சாட்சி கூறும் இந்த சிறிய ஸ்திரீக்காக நான் எவ்வளவாக பரிதாபப்படுகிறேன். தேவனே, அந்த சிறு விசுவாசத்தை இன்றிரவு அவளுக்கு பரத்திலிருந்து அனுப்பி தரும்படி வேண்டிக் கொள்கிறேன். நீர் உம்முடைய வார்த்தைக்கு கடமைப்பட்டிருக்கிறீர் என்றும் உம்முடைய வார்த்தை ஒவ்வொன்றையும் காப்பீர் என்றும் அறிவோம். பரலோகத்தின் தேவன் தாமே என் சகோதரிலிருந்து இந்த பயத்தை எடுத்து போடுவாராக. உமக்கு கீழ்ப்படிந்து என் கைகளை அவள் மேல் வைத்து அதை கடிந்து கொள்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது அவளை விட்டு வெளியே வருவதாக, ஆமேன். இப்பொழுது சகோதரியே பார், என்னை இப்பொழுது விசுவாசிக்கிறாயா? சிலுவையின் மூலம் இங்கிருந்து நீ துவங்க வேண்டும். இன்றிரவு முதல் அது உன்னிடம் இல்லை என்று நீ அதை என்னிடம் இல்லவே இல்லை என்று சொல்லிக்கொண்டே இரு. அப்பொழுது அது உன்னை விட்டு போய்விடும். எங்கள் சகோதரி பாமர், அவள் கணவர் எனக்கு நெருங்கிய நண்பர். அவர் ஜார்ஜியாவில் உள்ள அலபாமாவில் போதகராக பணியாற்றுகிறார். அவள் கூடாரத்துக்குள் வந்து கொண்டிருந்தால் நான் கூடாரத்தில் பிரசங்கிக்கும் போது அவள் ஒரு ஆராதனையில் என் பிரசங்கத்தை கேட்க 1500 மைல்கள் காரோட்டி வருகின்றனர். சகோதரன் பாமர் காரோட்டி வந்தபோது, இல்லை அவருடைய மகன் நினைக்கிறேன், அவர்கள் மூலையில் திரும்பும் போது கார் விபத்துக்குள்ளானது. அதனால் அவளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள தேவனே, உமது ஊழியக்காரனாகி இவரை அவருடைய மனைவியும் விடுவியும். அவர்கள் விசுவாசமும் உண்மையும் உள்ள கிறிஸ்துவின் ஊழியக்காரர். நானும் சகோதரன் ஜாக்மோரும் சேர்ந்து அவர்கள் மேல் கைகளை வைக்கும் இந்நேரத்தில் அவளை சுகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். வலது பாதத்திலா நீங்கள் அவருக்காக நிற்கிறீர்களா? அவருடைய சிறு பையன் ஊனமுற்றிருக்கிறான். அவருடைய வயிற்றிலும் முதுகிலும் அடிபட்டுள்ளது. ஜெபம் செய்வோம். அன்புள்ள தேவனே, அந்த பணிவெண் புறா இப்பொழுது கீழே பறந்து வந்து அவருடைய இருதயத்துக்குள் செல்லட்டும். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நம்முடைய சகோதரனுக்கும் அவருடைய சிறு பையனுக்கும் அது நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். கடுமையான தலைவலி, அவர் வேலை செய்யும் போது காரில் ஏற்பட்டுள்ள வியாதி அவரை தொந்தரவுபடுத்துகிறது. அன்புள்ள தேவனே, தேவனுடைய ஊழியர்கள் என்னும் முறையில் நாங்கள் இந்த இளைஞனின் மேல் எங்கள் கைகளை வைக்கும் போது உமது சுபங்களுக்கும் ஆசீர்வாதத்தை இவருக்கு அருள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். அவளுக்கு பெண்களின் கோளாறு உள்ளது, மேலும் அவளுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேண்டும். அன்புள்ள தேவனே, இந்த பெண்ணுக்காக என் விசுவாச ஜெபத்தை உமக்கு ஏறெடுக்கும் இந்நேரத்தில் பெண்களின் கோளாறு அவளை விட்டு போவதாக, பரிசுத்தாவின் அபிஷேகம் புறாவின் சிறகுகள் மேல் வருவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக சகோதரியே. அவருடைய கண்களில் சதை வளர்ச்சி அவருடைய அன்பான தோழிக்காக. அன்புள்ள தேவனே, மனிதரின் இருதயங்களை நீர் அறிந்திருக்கிறேன். பிதாவே, இந்த சகோதரன் கேட்ட விண்ணப்பங்களை நீர் அருள வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எங்கள் கைகளை இவர் மேல் வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக சகோதரனே. இவளுக்கு இடது பாகத்தில் சதை வளர்ச்சி மற்றும் அவளுடைய குரல் மோசமாய் உள்ளது. அன்புள்ள இயேசுவே, இந்த சகோதரியை நீ சுகமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவள் சுகமடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவள் மேல் கைகளை வைக்கிறேன். ஆமேன். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. என் சகோதரியே, ஏடி சகோதரியே, உன் தொல்லையை நான் காண்கிறேன். வீங்கின கை கால்கள், நீரகம், மூத்திரப்பை, கணுக்கால்கள் இடம் மாறியிருத்தல். ஓ பிதாவே, தேவனே, இந்த வெளியேற பெற்ற ஸ்திரீயை சுகமாக்கும் என்று வேண்டிக் கொள்கிறேன். என் கைகளை அவள் மேல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வைக்கிறேன். ஆமேன். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக சகோதரியே. அப்படித்தான செய்யப்படும். அதை ஒலிபெருக்கி நீங்கள் கேட்கிறீர்கள் அல்லவா? ஒலிபெருக்கின் அருகில் யார் இருந்தாலும் பொறியாளரே, ஒலியை சிறிது அதிகமாக்கினால் கூட்டத்தினர் அவர்களுடைய சாட்சியை கேட்கக்கூடும். அவர்கள் நடந்து வரும்போது என்ன சொல்லுகிறார்கள் என்பதை அதை நீங்கள் கேட்கும்போது அவர்களுக்காக ஜெபித்து தரித்திருங்கள். நான் ஜெபம் செய்ய தொடங்கும் போது என்னுடன் கூட நீங்களும் ஜெபியுங்கள். அன்புள்ள தேவனே, இந்த நமது சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்புள்ள தேவனே, இவளை சுகப்படுத்துவீராக. இது உம்முடைய கட்டளையாக இருப்பதால் இதை நாங்கள் செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். அன்புள்ள தேவரே, இந்த சாட்சியை நீர் கேட்டீர். சத்துரு அவளுக்கு என்ன செய்திருக்கிறான் என்பதை நீர் கேட்டீர். நாங்கள் இயேசுவின் நாமத்தை எடுத்துக்கொண்டு சத்துருவை முறியடிக்க முயல்வோம். அவன் ஏற்கனவே தோற்று போனான். ஏனெனில் நொறுக்கப்பட்டு வாழினால் அடிக்கப்பட்ட போரா தேவனுடைய வீட்டின் தரையில் முடிந்தது என்னும் செய்தியுடன் வந்து விழுந்தது. இதை அருளும் பிதாவே, அவள் அதை விசுவாசிப்பாளாக இயேசுவின் நாமத்தில். அன்புள்ள தேவனே, இந்த எங்கள் சகோதரியை சுகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர் அதை அவளுக்காக செய்துவிட்டார் என்றும், அவள் சுகமடைய முடியும் என்பதையும் தேவனுடைய புறா தாமை இன்றிரவு அவளுக்கு சாட்சி பகரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். அன்புள்ள தேவனே, இங்கு நின்று கொண்டிருக்கும் என் சகோதரின் மேல் கைகளை வைக்கிறேன். கர்த்தாவே, அவர் எத்தனை தூரம் வருவதற்கு அவருக்கு போதிய விசுவாசம் இருந்தது, இப்பொழுது அவர் சுகத்தை பெற்றுக்கொண்டு சுகமடைந்தவராக தன் இருக்கைக்கு செல்வாராக. இயேசுவின் நாமத்தில். அன்புள்ள தேவனே, எங்கள் சகோதரன் மேல் கைகளை வைத்து நான் அவருக்காக ஜெபிக்கிறேன். அன்புள்ள தேவனே, இந்த ராத்திரியிலே தானே தேவனுடைய விசுவாசம் இறங்கி வர உதவி செய்வீராக. இவர் ஆபிரகாமை போல் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைப்பாராக, ஏனெனில் தேவன் இந்த வாக்குத்தத்தை செய்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். அன்புள்ள தேவனே, நீர் ஒருவரே உண்மையான தீர்மானத்தை செய்யக்கூடியவர். இந்த வாலிப பெண் கேட்டுக்கொண்டதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். அன்புள்ள தேவனே, நீர் செய்ய கட்டளையிட்டதற்கு கீழ்ப்படிந்து எங்கள் சகோதரின் மேல் என் கைகளை வைக்கிறேன். கர்த்தாவே, அநேக ஆண்டுகளுக்கு முன்பு இப்படிப்பட்ட ஜப வரிசையை நாங்கள் அமைத்தது எங்கள் நினைவுக்கு வருகிறது. ஆனால் அன்று என்ன நடந்ததென்று நாங்கள் அறிவோம். நீர் இன்றைக்கும் அதே தேவனாய் இருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்று ஜனங்களுக்கு மட்டும் அதே விசுவாசம் இருக்குமானால் அப்படியாகும். எங்கள் சகோதரின் சுகத்துக்காக நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். அன்புள்ள தேவனே, இங்குள்ள என் சகோதரனின் மீது என் கைகளை வைத்து அவருடைய சுகத்தை கோருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். ராவே, இன்னை எங்கள் சகோதரியை உமக்கு முன்னால் கொண்டு வந்து என்னுடைய கரங்களை அவள் மீது சாட்சியாக வைத்து, இங்கு உமது வேலனுக்கு சாட்சியாக, உமது தரிசனத்திற்கு சாட்சியாக, உமட வார்த்தைக்கு சாட்சியாகவும் நிற்கிறேன். நீர் தேவன் என்பதற்கு சாட்சியாகவும் நான் நிற்கிறேன். என் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து என் கைகளை அவள் மேல் வைத்து அவருடைய சுகத்தை கோருகிறேன். ஆமேன். அன்புள்ள தேவனே, உமது பலனுக்கு சாட்சியாக அதேவிதமாக என் சகோதரின் மேல் கைகளை வைத்து அவருடைய சுகத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன். ஆமேன். அவள் அன்று காலை அர்கன்சாஸில் உள்ள ஒரு மனிதன் குருட்டு சக்தி சுகமடைந்தான் என்றால் அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். அது வானிலை ஒருபரப்பானது. நான் ஒரு மாய்மாலக்காரனின் பாகத்தை ஏற்று நடித்தேன், அது உண்மை என்று நம்புவதில்லையா என்று கேட்டேன். அவள் ஆமையா, நான் நம்புகிறேன் என்றாள். நான் இந்த நாளில் தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வார் என விசுவாசிக்கிறாயா என்று கேட்டேன். அவள், ஐயா, நான் மத சம்பந்தமான வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்தேன். நான் ஒரு கிறிஸ்தவள். நான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை கேட்பது உண்டு. அன்று காலை சுகமடைந்த அந்த குருட்டு சக்கிலி பேசுவதை கேட்டேன். அவர்கள் அவனை சபையை விட்டு துரத்தினார்கள். அவன் ஒரு சபையிலிருந்து மறுசபைக்கு சென்று விடமெல்லாம் அதிக கூச்சலிட்டுக் கொண்டிருந்தான். அவன் தன் தொப்பியை ஒரு பிரமின் மேல் வைத்து அதை சுற்றிக் கொண்டே சபையில் மேலும் கீழும் ஓடுவான். அவன் பட்டணத்தில் எங்கு சென்று நான் குருட்டு சக்கிலியாக இருந்தேன், இப்போது சுகமடைந்து விட்டேன், சுகமடைந்து விட்டேன் என்று சத்தமிட்டுக் கொண்டிருந்தான் என்றால், ஒரு குருட்டு சக்கிலி, அதை நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டேன். அவள் சற்று நேரம் அங்கு நின்றால், அப்பொழுது மழை துளி துளியாக பெய்து கொண்டிருந்தது. அவள், ஐயா, அந்த சக்கிலியை குணமாற்றியவரிடம் நீ என்னை கொண்டு சென்றால் என் பிதாவை நான் கண்டுகொள்வேன் என்றாள். அப்போது எனக்கு ஒரு விதமான உணர்ச்சி தோன்றினது. நான் அதற்கு, நீ காண எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது நானாக இருக்கலாம் என்றேன். அவள் என் கோட்டின் முன்பாகத்தை பிடித்துக் கொண்டு, அவரை குணமாக்கினவர் நீர்தானா என்றாள். நான் இல்லை சகோதரி, நான் பிரணாம் என்று சொன்னேன். அவள் என்மேல் இறக்கமாயிரும் என்றாள். நான் ஏழை குருட்டு ஸ்பானி கிராஸ்பியை நினைத்தேன். மற்றவர்களை நீர் அழைக்கும் போது என்னை கடந்து சென்று விடாதேயும். பாருங்கள், அவர் ஒருவருக்கு சுகமளித்தார், அவர் இவளையும் சுகப்படுத்த முடியும். அவள் கண்கள் மேல் என் கைகளை வைத்து, அன்பளை இயேசுவே, ஒரு நாள் ஒரு பழைய கரடமுரடான சிலுவை தெருவின் வழியாக குலுங்கி குலுங்கி வந்தது. அதை சுமந்த தோள்களிலிருந்து ரத்தம் ஒழுகிக் கொண்டிருந்தது. அந்த சிறு மெலிந்த சரீரம் சிலுவையின் கனத்தால் மிகுதியால் தொய்ந்து போய் கீழே விழுந்து கொண்டிருந்தது. சீரனை உரனாகிய சீமோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு கருப்பு மனிதன் அங்கு வந்து சிலுவையை எடுத்து அவர் அதை சுமக்க உதவி செய்தான். பிதாவே, அது உமக்கு ஞாபகம் உள்ளதென்று எனக்கு நிச்சயமாய் தெரியும். அவருடைய பிள்ளைகளில் ஒருத்தி இருளில் இங்கு தடுமாறிக் கொண்டிருக்கிறாள், நீர் புரிந்து கொள்வீர் என்று எனக்கு நிச்சயம் தெரியும் என்று ஜெபித்தேன். அவள், தேவனுக்கு மகிமை, என்னால் காண முடிகிறது என்றாள். நான், உன்னால் காண முடிகிறதா என்று கேட்டேன். அவள், ஆமையா என்றாள். நான் அந்த விளக்குகளை எண்ணி என்றேன். அவள் சரியாக எண்ணினாள். நான் அணிந்து கொண்டிருக்கும் சூட்டின் நிறம் என்ன என்று நான் கேட்டேன். அவள், சாம்பல் நிற சூட்டும் மஞ்சள் கழுத்தணியும் அணிந்திருக்கிறீர்கள் என்றாள். அவ்வளவுதான், அவளால் காண முடிந்தது. ஓ, தேவன் தாழ்மைக்கு மதிப்பு கொடுக்கிறார். இது தன்னில்தானே தெய்வீக அன்பில் மகத்தான வெற்றியை உண்டாக்கவும் அதை நிறைவேற்றவும் செய்கின்றதாய் உள்ளது. அன்புள்ள தேவனே, நீர் இரக்கமாயிருந்து என் சகோதரியை சுகப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். அன்புள்ள தேவனே, இந்த பலவீனமான சுருக்கம் முடிந்த கையை நான் பிடித்துக் கொண்டிருக்கும் இந்நேரத்தில் அதன் வழியாக என்ன கடந்து சென்றது என்பதை நீர் மாத்திரமே அறிவீர். அன்புள்ள தேவனே, இன்றிரவு நான் பிடித்துக் கொண்டிருக்கும் இந்த பலவீனமான கைகள், அந்த சிமியோனின் பலவீனமான கரங்கள் அன்றொரு நாள் கட்டி அணைத்து, ஆண்டவரே, உமது அடியேன் இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறேன், உம்முடைய ரட்சணித்து என் கண்கள் கண்டது என்று கூறின விதமாக, இவள் மேலும் அது வருவதாக கர்த்தாவே, உமது ரட்சிப்பு அவள் மேல் வந்து அவளை சுகப்படுத்துவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். நீதிமன்ற வழக்கு என்ற செய்தியின் போது திருவாளர் அபிசுவாசம் இயேசு கிறிஸ்துவை குற்றம் சாட்டினான். வழக்கு என்ற செய்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அவர்களுக்கு இருதரப்பிலும் வழக்கறிஞர்கள் இருந்தார்கள். யார் யாருக்காக நின்றது? குற்றம் சுமத்தும் வழக்கறிஞர் சாத்தான், அவன் குற்றம் சுமத்த போகிறவன். அந்த வழக்கு எப்படி நடத்தப்பட்டது? அவன் திருவாளர் சஞ்சேகி என்று சொன்னான். ஒருவன் அங்கு வந்து, ரசிங்கு ஒருவர் வியாதிகளுக்கு எண்ணெய் பூசுங்கள், வேதம் அவ்வாறு கூறுகிறது என்றார். எனக்கு எண்ணெய் பூசப்பட்டது, நான் சுகம் பெறவில்லை. வேறொருவர், வியாதிகள் கைகளை வையுங்கள், அப்பொழுது அவர் சுத்தமாவார்கள் என்றார் என்றான். அவன் குற்றம் சுமத்த முயன்றான். அங்கு ஒரு சாட்சி அங்கே வந்தபோது, இதோ இங்கு இருக்கின்றது, என் மேல் கைகள் வைக்கப்பட்டு 6 மாதங்கள் ஆயின, உம்முடைய வார்த்தை வியாதியத்தின் மேல் கைகளை வையுங்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று உரைக்கிறது. அபிஷேகம் பெற்ற உம்முடைய ஊழியக்காரர்களில் ஒருவர் என் மேல் கைகளை வைத்தார், ஆனால் நான் இன்னும் சுகமடையவில்லை. எனவே நீர் கள்ள போதகர், மாய்மாலக்காரர், என்னென்னு உம்முடைய வார்த்தைகள் என்ன கூறினதோ அதை நிறைவேற்றவில்லை என்றான். அப்பொழுது உண்மையான சாட்சி அங்கு வந்து, அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது, அவர் எப்பொழுது அதை செய்வார் என்று கூறவில்லை. அவர் சொன்னார், விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும், யாதியத்தின் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று கூறினார். புரிகின்றதா? பாருங்கள், அப்படித்தான் அவர் கூறினார், அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று. எனவே அது உடனடியாக நடக்கும் அற்புதமோ அல்லது தேவனுக்கு கீழ்ப்படிவதோ அது தனிப்பட்ட நபரை பொறுத்த விஷயம். புரிகின்றதா? அப்படியே தனிப்பட்ட நபர் ஒருவர் அதை விசுவாசித்தால், அது எவ்வளவு நாட்கள் சென்றாலும் எனக்கு கவலை இல்லை, அவர் ஆபிரகாமிடம் சாராவின் மூலம் ஒரு குமாரனை பெறுவா என்றார், ஆனால் 25 ஆண்டுகள் கழிந்தும் குழந்தை பெறவே இல்லை. அவர் நோவாவிடம் மழை பெய்யும் என்றார். வெள்ளம் வருவதற்கு அநேக ஆண்டுகளுக்கு முன்பே நோவா வெள்ளத்தை எதிர்நோக்கி பேழையை உண்டாக்கினான். மழை பெய்யப் போகின்றது என்று அவன் நிச்சயமாக அறிந்திருந்தான். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாய ரட்சிக்கும், தேவன் அவனை எழுப்புவார் என்று. எப்பொழுது என்று அவர் அதை கூறவில்லை. தேவன் நீதி உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அவருடைய வார்த்தை என்ன கூறுவது என்று படியுங்கள் என்றார். அதைதான் இன்றிரவு நான் செய்தேன். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைத்தேன். அவர்கள் ஒவ்வொருவரும் சுகமடைவார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரும், நீங்களும் அவ்வாறு விசுவாசிக்கிறீர்களா? அவதியூரும் இந்த மக்களுக்காக இப்பொழுது விசுவாசியுங்கள். இங்கே ஒரு ஸ்திரீ இருக்கிறாள், அவளை எனக்கு தெரியும் என நினைக்கிறேன். நேற்றிரவு ஜெப வரிசையில் அவளுக்கு நான் ஜெபித்தேன்,
அவளுடைய பெயர் என்ன? சேம்பிளர். அந்த பெண்ணுக்கு ஊனம் ஏற்படாமல் மற்றவர்களைப் போல இயற்கையான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால் அவள் மிகவும் அழகான பெண்ணாக இருந்திருப்பாள். அவள் இங்கு உட்கார்ந்து கொண்டிருந்த போது அவளுக்கு உடலில் நடுக்கம் ஏற்படுகின்றது. அந்த பெண்ணுக்கு அழகான அருமையான ஆவி உள்ளது. அவள் உடல் நடுங்கிக் கொண்டே அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அது என் இருதயத்தை எவ்வளவாக நொறுக்குகிறது. எவ்வளவு நலமாயிருக்கும் என்னால் மட்டும் கூடுமானால். இங்கு ஒரு ஸ்திரீ ஒரு குழந்தையை கையில் ஏந்திக் கொண்டிருக்கிறாள். அந்த குழந்தையின் சிறு நாவு வெளியே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் சிறு உடல் ஊனமுற்றுள்ளது. அது என் சிறுவன் ஜோசப்பாக இருக்குமானால், அது என் பேரன்பாக இருந்தால், பின்னால் உட்கார்ந்துள்ள பெண் என் மகள் ரவிகால் அல்லது சாரலாக இருந்திருந்தால், இங்கிருக்கும் திருமதி சிம்சன் ஒரு கால் என் மனைவி மேடாவாக இருந்திருந்தால், இங்கிருக்கும் இந்த வாலிபன் வில்லிபாலாக இருந்திருந்தால், இங்கிருக்கும் இந்த வயது சென்ற அம்மாள் என் தாயாக இருந்தால், இது யாரோ ஒருடைய குழந்தை, யாரோ ஒருடைய சகோதரி, யாரோ ஒருடைய மகள், யாரோ ஒருடைய மகள் என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். புரிகின்றதா? நான் அவருடைய சகோதரன், அவர் நமது ரட்சகர். நான் செய்யக்கூடியதெல்லாம் எனக்குள்ள விசுவாசத்தை அவர்கள் சார்பில் தேவனிடம் அளிக்கிறேன். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனம் அருள முடியும். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன நடந்தது என்பதை என்னிடம் கூற முடியும். அதை நான் உங்களிடம் நிரூபிக்க முடியும். பாருங்கள், அது உங்களுக்கு தெரியும். ஆனால் அது அவர்களை சுகப்படுத்துவதில்லை. இல்லை, அவர்களுக்குள் ஏதாவது ஒன்று விழ வேண்டும். புரிகின்றதா? நான் நம்புகிறேன், உங்கள் ஒவ்வொருவரையும் நான் கொண்டு சென்று உங்களுக்கு அத்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுப்பது போன்று அது உங்கள் பாவங்களை போக்காது. இல்லை இல்லை, மறுஜென்மத்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தண்ணீர் ஞானஸ்தானம் கொடுக்கப்படுவதை நான் நம்புவதில்லை. ரத்தம் தான் மறுஜென்மம் அளிக்கிறது. பாருங்கள், தண்ணீர் அல்ல. பாருங்கள், நான் ஞானஸ்தானம் கொடுக்கலாம், ஆனால் நீங்கள் உலர்ந்த பாதியாக தண்ணீருக்குள் சென்று நனைந்த பாதியாக வெளியே வருகிறீர்கள். புரிகின்றதா? நீங்கள் முழுவதுமாக மனம் திரும்பினாலுடைய மனம் திரும்பி அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். புரிகின்றதா? அந்த விஷயத்தில் தான் ஒருத்துவக்காரர் இயக்கத்துடன் கருத்து வேறுபாடு கொண்டவன். மறுஜென்மத்துக்காக தண்ணீர் ஞானஸ்தானம் கொடுப்பதில்லை. இல்லை, ரத்தமே சுத்திகரிக்கின்றது, தண்ணீர் அல்ல என்று நான் விசுவாசிப்பவன். புரிகின்றதா? மனம் திரும்புதல், அதன் பிறகு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுதல். நான் இப்போ ஜெபிப்பதற்காக கீழே செல்கிறேன். இந்த ஜனங்கள் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் வாய்ந்தவர்களோ அவ்வளவு எனக்கு முக்கியம் வாய்ந்தவர்கள். ஒரு கால் என் உறவினரை விட மேலானவர்கள். நாம் எல்லாரும் கரங்களை ஒன்றாக இணைப்போம். உங்கள் கரங்களை விசுவாசத்திலும் என் கரத்தை விசுவாசத்திலும் ஒன்றாக இணைத்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கரங்களை கீழே கொண்டு வந்து இந்த ஏழை ஊனமுற்ற ஜனங்களின் மேல் வைக்கும்படி செய்வோம். வியாதியஸ்தர்களுக்காகவும் அவதிப்படுகிறவர்களுக்காகவும் உருமாறுகளை இங்கு வைத்துள்ளவர்கள் ஆராதனைக்கு பிறகு அவர்களை பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது இவர்களுக்காக ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்கள். செய்வீர்களா? தேவனே, இன்றிரவு நீர் செய்த எல்லாவற்றிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபவரிசையில் வந்த ஒவ்வொருடைய சுகத்துக்காகவும் நாங்கள் முன்கூட்டியே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்புள்ள தேவனே, இந்த உருமாறுகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த கூட்டத்துக்கு வர முடியாதவர்களுக்காக அவர்களுடைய அன்பாண்டவர்கள் கொண்டு வந்துள்ள உருமாறுகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் பவுலின் சைதத்திலிருந்து உருமாறுகளையும் கட்டைகளையும் எடுத்துக்கொண்டு போனதாக வேதத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிறோம். முற்காலத்து ஜனங்கள் உமது சமூகத்தில் வாழ்ந்தனர். உமை அவர்கள் தெருக்களில் கண்டனர், கூட்டங்களில் உமை கண்டனர். உம்முடைய அதே ஆவி பவுலின் மேல் தங்கியுள்ளதை அவர்கள் கண்டனர். அது அந்த மனிதன் அல்ல, உம்முடைய ஆவியே அவனுடைய வாழ்க்கையை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று அவர்கள் அறிந்திருந்தனர். நீர் செய்த அதே கிரியைகளை பவுலும் செய்ததாக நாங்கள் காண்கிறோம். இப்பொழுது கர்த்தாவே, இந்நாட்டில் உள்ள ஜனங்கள் அதே தேவன் தமது சபையில் தமது ஜனங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பதை காண்கின்றனர். அவர்கள் தங்களுடைய அன்பாந்தருடன் இங்கிருந்து கொண்டு செல்வதற்காக இந்த உருமாறுகளை இங்கு கொண்டு வந்துள்ளனர். தேவனே, அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு சொந்தமான வழியில் சுகம் பெற அருள் புரிவீராக. ஒரு பிரத்யேகமான காரியத்தை நீ செய்ய வேண்டுமென்றோ, ஒரு பிரத்யேக வழியில் அல்லது ஒரு பிரத்யேக விதத்தில் நீ செய்ய வேண்டுமென்றோ நாங்கள் உண்மை வேண்டிக் கொள்ளவில்லை. பிதாவே, உமக்கு சொந்தமான வழியில் அவர்களை சுகமாக்கும் என்று மாத்திரம் நாங்கள் கேட்கிறோம். தேவனுடைய மகிமைக்கென்று இந்த உருமாறின் மேல் இந்த விசுவாச ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். நான் உங்கள் விசுவாசத்தில் உங்களுடைய சமூகத்தில் இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான ஐக்கியத்தின் தருணத்தை பெற்றிருந்தேன். இந்த கூட்டத்தையும் இங்கு நடந்தவைகளையும் நீண்ட நாட்களாக என் நினைவில் கொண்டிருப்பேன். அன்பு, ஒத்துழைப்பு, ஐக்கியம் ஆகியவைகளே. இப்பொழுது நாம் மறுபடியும் சந்திக்கும் வரையிலும் பரலோகத்தின் தேவன் தாமே உங்களை வழிநடத்துவாராக. இருளாகும் நேரத்தில் பாதைக்கு வெளிச்சம் தர, இரவில் நட்சத்திரங்களை பிரகாசிக்க செய்த வல்லவர், பெத்தலகேம் நட்சத்திரத்தினால் உங்கள் பாதையை பிரகாசிக்க செய்து அவருடைய வார்த்தைக்கு முழுவதுமாக அர்ப்பணிக்கும் ஒரு வாழ்க்கைக்கு உங்களை வழிநடத்துவாராக என்பது என் ஜெபமாயுள்ளது. இப்பொழுது நாம் எழுந்து நிற்போம். என் விசுவாசம் உண்மையே மேலே நோக்குகிறது. நல்லது, அதை நான் மாற்றி விடுகிறேன். அது அருமையானது என்று நினைக்கிறேன். இப்பொழுது அவர்கள் பாடும்போது நாம் ஒருவர் கை குலுக்குவோம். இப்பொழுது ஒரு மேலான உணர்வு உள்ளது இல்லையா?
On the wings of a soul, why does...
இந்த கூட்டத்தின் நமது முடிவு செய்தி அதுவே. இப்போது நாம் தலைவணங்குவோம். நீங்கள் வீடு செல்லவிருக்கும் இத்தருணத்தில் சக்கரங்கள் ஒரு பாடலை மௌனமாக இசைக்கும் போது நீங்கள் சக்கரங்கள் மௌனமாக இசைப்பதையும் யந்திரங்களிடம் இருத்தலையும் கேட்பீர்கள்.
On the wings of a snow white dove, God sent his pure sweet love, a sign from above. On the wings of a God sent your love, a sign from above, on the wings of love. With your head bowed, I give you to Brother Noel.
உங்கள் தலைகளை வணங்கி இருக்கும் நேரத்தில் உங்களை உங்கள் சகோதரன் நோயிடம் ஒப்படைக்கிறேன்.